கிறிஸ்து இயேசுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் இந்த பஸ்காவினுடைய நாட்களில் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய அந்த விசேஷமான ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பங்கு பெறுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அதற்காக நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு பஸ்காவின் நாட்களில் நாம் ஏறெடுக்கக்கூடிய தியானங்களுக்குள்ள நாம கடந்து செல்வோம். கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த நாட்கள்ல நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறார். சகோதரர்கள் அதற்குரிய பாட தலைப்புகள் நமக்கு மத்தியில தியானம் செய்யறாங்க. சோ நம்ம அந்த மெடிடேஷன்ல இருக்கிறோம். ஆனா அது மாத்திரம் போதாது. கண்டிப்பா நீங்கள் யாரும் எல்லோரும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலையும் நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி சில நாட்களினுடைய அனுபவங்களை குறித்து பர்சனலா நீங்க மெடிடேட் தியானம் பண்ணுவீங்க என்று நாம் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பா அது செய்யணும். சோ வெறும் சப்ஜெக்ட்ஸ் அது எக்லீஷால நாம் வந்து கூடும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாடங்கள் மாத்திரம் நமக்கு போதாது. சோ பரிசோதனை, அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல் தனித்தனியான ஒவ்வொரு சகோதர சகோதரனுடைய விஷயத்தையும் நடக்கணும். சோ அப்ப அந்த தனிப்பட்ட பிரயாசங்கள், முயற்சிகள், தியானங்கள், சுய பரிசோதனை இந்த பஸ்காவின் நாட்கள்ல நாம் தொடர்ந்து ஏறெடுக்க வேண்டியது அவசியம். அதை நாம் ஒவ்வொருவரும் அது ஜாக்கிரதையோடு நாம் அதை ஏறெடுக்கிறதுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களிடத்துல இந்த வார்த்தைகளை தாழ்மையோடு வைக்கிறேன். சோ கடந்த வருடம் நாம் கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி ஒரு வாரம் குறிச்ச ஒரு பாடம் நாம் எடுத்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், கடைசி ஒரு வாரம். சோ அவர் மரிப்பதற்கு முந்தைய அந்த ஒரு வாரம் அவர் எங்கெங்கு சென்றார், என்னென்ன காரியங்கள் செய்தார், எங்கெங்கு என்னென்ன உபதேசம் செய்தார். சோ குரோனாலஜிக்கலா, அதாவது வரிசை வாரியாக டேட் முதற்கொண்டு நாம தியானம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் தந்திருந்தார் கடந்த வருடம், உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம அதே போன்ற ஒரு சின்ன முயற்சி நாம் எடுக்கலாம். சோ இன்னைக்கு ஒரு பெரிய பாடம் இல்ல, ஆனா கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி இரவு, அதாவது கெத்செமனேல அவர் பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சிலுவையில அறையப்படும் வரை அந்த ஓர் இரவு, நிசான் மாதம் 14 இரவு அவருக்கு ஏற்பட்ட அனுபவம். சோ அந்த அனுபவங்களுக்குள்ள இப்ப நாம் கடந்து செல்வோம். எப்படின்னா அந்த அனுபவங்கள் பதிவாகி இருக்கிற வசன பகுதிகள் 4 சுவிசேஷத்துல இருக்கு. அந்த வசன பகுதிகளை நாம வாசிச்சு ஜஸ்ட் அப்படியே நாம் கடந்து செல்லலாம். அப்படி வாசித்து பார்த்து போகும் பொழுது அந்த கடைசி சில மணி நேரங்கள் நம்முடைய இரட்சகருடைய வாழ்க்கையில அது நம்முடைய கண்களுக்கு முன்பு சில அரிய போதனைகளை நமக்கு அங்க தருவதற்கு நிச்சயமா அங்க வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி மணி நேரங்கள் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனை நிறைந்த ஒரு காலமாக, ஒரு சமயமாக இருந்தது என்று புரிஞ்சு கொள்வதற்கு இந்த ஒரு முயற்சி நமக்கு அங்க உதவி செய்யும் என்று நாம் அங்க விசுவாசிக்கிறோம். சோ தலைப்பு The Six Trials of Jesus. The Six Trials of Jesus. அதாவது கர்த்தர் இயேசு சந்தித்த 6 விசாரணைகள். என்ன இது? கர்த்தர் இயேசு சந்திச்ச 6 விசாரணைகள் என்று பார்க்கும் போது அந்த கடைசி இரவு கர்த்தர் இயேசு 6 முறை விசாரிக்கப்பட்டார், அல்லது விசாரணை செய்யப்பட்டார், அல்லது சோதிக்கப்பட்டார். 6 இன்சிடென்ட்ஸ், 6 சம்பவங்கள் அவரு அங்க எதிர்கொண்டது நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையிலே சொல்ல போனா விசாரணை 2 விதமான விசாரணை தான் அவர் மேல் அங்க மேற்கொள்ளப்பட்டுச்சு. 2 விதமான விசாரணை. ஒரு விதம் வந்து மத ரீதியான விசாரணை, இன்னொன்னு வந்து பொது விசாரணை. இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ரிலிஜியஸ் ட்ரையல், சிவில் ட்ரையல். சோ இந்த 2 விதமான விசாரணை அந்த கடைசி நாள் ராத்திரி கர்த்தர் இயேசு மேல மேற்கொள்ளப்பட்டுச்சு. பாருங்க, மத ரீதியான விசாரணை, மத தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், இவங்க வந்து கர்த்தர் இயேசுவை விசாரிச்சாங்க அந்த மத ரீதியான விசாரணையில். ஆனா பொது விசாரணையில், சிவில் ட்ரையல்ல பிலாத், அவர் வந்துட்டு அங்க விசாரிக்கிறார். ஏரோது அவர் அங்க விசாரி, பொது விசாரணை என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லானா, அந்த அந்த பகுதியில அதிகாரத்தில் இருந்த அதிகாரிகளுக்கு முன்பு நடக்கும் மேற்கொள்ளப்பட்ட அந்த விசாரணை. சோ இது நம்முடைய ரட்சகருடைய அந்த கடைசி அனுபவங்கள்ல ஒரு முக்கியமான பகுதி. சோ ரெண்டு விதமான விசாரணை, ஆனா ஒரு விசாரணையிலும் ஒரு மூன்று கட்ட விசாரணை நடந்துச்சு. மத ரீதியான விசாரணையில ஒரு மூன்று கட்ட விசாரணை, பொது விசாரணையில ஒரு மூன்று கட்ட விசாரணை. சோ அப்ப மூணு மூணு ஆறு விசாரணை. சோ அதுதான் நாம எடுக்கிறோம், சிக்ஸ் ட்ரையல்ஸ் ஆஃப் ஜீசஸ், கர்த்தர் இயேசு எதிர்கொண்ட ஆறு விசாரணைகள் அல்லது அவர் மீதி மேற்கொள்ளப்பட்ட ஆறு விசாரணைகள் என்று இன்னைக்கு நாம அங்க பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ அதிகமா வசனம் தான் நாம வாசிப்போம், அது நீங்க இல்ல, நாமே இங்கிருந்து அந்த வசனங்கள் வாசிச்சு, ஆனா ஒரு சில வசனங்களுக்கு மத்தியில அந்த சம்பவங்களை விளக்கறதுக்கான ஒரு ஒரு விளக்கம் உங்களுக்கு நாம் தருவோம். சோ அப்ப அது கண்டிப்பா அது அந்த சீன், அந்த பிக்சர், அவருடைய அந்த கடைசி சில மணி நேரங்கள், இந்த லாஸ்ட் சீன்ஸ், அது வந்து நம்ம கண்ணுக்கு முன்பு அங்க வரும். சோ அந்த அந்த ஒரு முயற்சி தான் நம்ம இப்போ அங்க எடுக்கலாம். சோ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், அந்த ஒரிஜினல் பாஸ் ஓவர், உண்மையான பஸ்கா நீசான் மாதம் 14ஆம் தேதி அங்க செய்யணும். ஆடு எப்ப அடிக்க போடணும் எக்ஸாக்டா? ஆடு கரெக்ட் சாயங்காலம் 6 மணிக்கு மேல. சோ சாயங்காலம் டஸ்க், அந்த அந்த ஹீப்ரூ வேர்ட் நம்ம போய் பார்த்தோம்னா எக்ஸாக்டா அந்த சாயங்காலம் என்ன சொல்லலாம்னா ஒரு 6 மணிக்கு மேல அது அடிக்கப்பட்டு. சோ கர்த்தர் இயேசுன்னு கூட அவர் அந்த கடைசி பாஸ் ஓவர் அவர் நிறைவேற்றும் பொழுது அந்த மேல் வீட்டு அறையில, அதெல்லாம் நிறைய முறை நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த மேல் வீட்டறையில கடைசி பாஸ் ஓவர் அவர் நிறைவேற்றி, கடைசி பஸ்கா நிறைவேற்றிட்டு அது முடிஞ்ச உடனே அந்த புதிய நியமனம் அதையே கூட அவர் துவங்கி வைத்துட்டு, அப்புறம் சீஷர்களுக்கு சில ஆழமான ஆலோசனைகள், ஆறுதலான வார்த்தைகள், அறிவுரைகள், இதையெல்லாம் அந்த மேல் வீட்டறையில அவர் கொடுத்துட்டு, அப்புறம் அங்க இருந்து கெட்செமனேக்கு அங்க போய், அப்போ கெட்செமனேல அவர் ஜெபித்துட்டு, அப்போ ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கைதாகிறார். சோ சோ இங்கிருந்து நாம எடுத்து நாம அங்க பார்க்கணும். ஆனா அப்படி பார்க்கும் பொழுது அந்த டைம் கூட நமக்கு முக்கியம். ஒரு சம்பவமும் எந்த நேரத்துல கரெக்டா நடந்திருக்கலாம், எந்த மணியில நடந்திருக்கலாம், அவர் எந்த மணி நேரத்துல பிடிக்கப்பட்டிருக்கலாம், எந்த மணி நேரத்துல இங்க போய் விசாரிக்கப்பட்டிருக்கலாம், இங்க போய் விசாரிக்கப்பட்டிருக்கலாம் என்று நாம அங்க பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு தியானம் நாம பண்ணும் பொழுது ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிந்து கொள்ள முடியும், என்னன்னா கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி அனுபவங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில அவர் சுற்றி நடக்கிற எல்லா சம்பவங்களும் அவருடைய கண்ட்ரோல் தான் வச்சிருந்தார், அவர் தான் டிக்டேட் பண்றார். நெக்ஸ்ட் நான் எங்க போகணும், நெக்ஸ்ட் நான் யார்கிட்ட போகணும், யார்கிட்ட இருக்கும்போது என்ன வார்த்தை பேசணும், அவங்க கேள்வி கேட்கணும்னா கூட அவங்களா கேட்க முடியாது, கர்த்தர் இயேசு அவங்களை கேட்க வைக்கிறார். அவங்க ஒரு முடிவு எடுத்தா அவங்களா எடுக்கிறது இல்லை, கர்த்தர் இயேசு அந்த முடிவு அவங்களையே எடுக்க வைக்கிறார். சோ இதெல்லாம் தேவனுடைய சித்தம் அவருடைய மைண்ட்ல அப்படி இருக்கு. எப்ப வந்துட்டு நீங்க போய் பஸ்கா பஸ்காவுக்கு ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி சீஷர் அனுப்பி அவங்க போய் மேல் வீட்டாரை அங்க ஆயத்தம் பண்றாங்க இல்லையா, சப்பையே கிறிஸ்டனுடைய மைண்ட்ல ஒரு அலாரம் கிளாக் செட் பண்றாரு. அவருக்கு நல்லா தெரியும் அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு சிலுவையில அறையப்படணும், 6 மணி நேரம் சிலுவையில் இருக்கணும், 3 மணி வேலை என்று சொல்லும் பொழுது தன் ஜீவன் தேவன் கையில ஒப்பு கொடுக்கணும். சோ அப்போ இந்த டைம் ஃபியூச்சர்ஸ் அவருடைய அந்த காலத்தினுடைய முக்கியத்துவங்கள் அவருடைய மைண்ட்ல அவருக்கு ரொம்ப அருமையா இருக்குதாங்க பதிஞ்சு. இப்போ கர்த்தர் இயேசு கிட்ட என்ன ஒரு பொறுப்பு இருக்குன்னா, அவரே தன்னுடைய கடைசி அனுபவங்களை அந்த தேவன் நியமிச்ச அந்த காலங்களுக்கு உள்ள சரியா நடக்கிற மாதிரி அவரே நடத்திட்டு போனோம். சோ அப்போ அதுல வந்துட்டு இவர் யார் யாருக்கிட்ட கூட எல்லாம் சந்திக்க நேரிடுதோ அவங்க எல்லாத்தையும் இவர் ஃபுல் கண்ட்ரோல் இவர் தான் வைக்கிறார். ஆனா நமக்கு மேலோட்டமா பார்த்தோம்னா அவரை அலக்கழிச்சு ஜனங்கள் அங்க துன்பப்படுத்தி தங்கள் இஷ்டத்துக்கு செய்த மாதிரி இருக்கும், பட் உண்மையிலே அது இல்லை. கிறைஸ்டுக்கு எல்லா சூழ்நிலைகளும் அவருடைய கருத்துக்குள்ள. சோ அவர் டைரக்ட் பண்றார், அவர் டைரக்ட் பண்ற, அது நம்ம கவனிக்கலாம் இன்னைக்கு. சோ அந்த தம்முடைய கடைசி நாளினுடைய அந்த அதிகாரம் முழுவதும் அவர்கிட்ட இருந்தது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ அப்ப நாம அந்த தியானத்துக்குள்ள நாம போவோம். சோ அப்போ 6 மணிக்கு பின்னால அந்த ஆடு அடிக்கப்பட்டு பஸ்கா அங்க வந்து அவங்க ஆயத்தம் பண்றாங்க சீஷர்கள். சோ கண்டிப்பா அந்த மேல் வீட்டறையில பஸ்கா அவங்க அனுசரிக்கிறாங்க கர்த்தர் இயேசு 12 சீஷர்கள். சோ ஒருவேளை அந்த பாஸ் ஓவர் வந்து அந்த பஸ்கா எந்த மணி நேரத்திலிருந்து எந்த மணி நேரம் வரைக்கும் நடந்திருக்கலாம்னா, ஒரு 8 மணியில இருந்து ஒரு 10 மணிக்குள்ள அந்த பஸ்கானுடைய நிகழ்ச்சிகள் அங்க நிறைவேறிருக்கலாம். ஏன்னா ஆடு அடிக்கப்படுறது எப்போ? கண்டிப்பா சாயங்காலத்துல, அதாவது 6 மணிக்கு மேல. சோ அப்போ ஆடு அடிக்கப்பட்ட உடனே அதைய சுத்தம் செய்து ஆயத்தம் பண்ற அந்த காரியங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது அங்க இருந்திருக்கணும். சோ அப்போ அந்த பஸ்காவனுடைய நிகழ்ச்சி மேல் வீட்டறையில ஒரு 8 மணியிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் அங்க இருந்திருக்கலாம். 8 மணியிலிருந்து ஒரு 10 மணி, ஏன்னா அந்த 2 மணி நேரம் முக்கியம். சோ அவர் அந்த அடையாளங்கள் மாத்திரம் நிறைவேற்றி வைக்கிறதில்ல, அதாவது சீஷர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆலோசனைகள் அங்க சொன்னார். அந்த மேல் வீட்டறை கர்த்தர் இயேசு சீஷர்களுக்கு ஆலோசனை சொன்னார் என்று சொல்லும் பொழுது நமக்கு எந்த அதிகாரங்கள் நினைவுக்கு வருது? சுவிசேஷத்துல இப்படியே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. சோ அந்த மேல் வீட்டறையில சீஷர்களுக்கு கர்த்தர் இயேசு உண்மையிலே சொல்ல போனா அந்த சமயத்தில் தான் அவர் தன்னுடைய இருதயத்தை திறந்து கொட்டினார், அப்படியே கொட்டினார். அது மாதிரி வேற எப்பயுமே அவர் பேசிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிறுத்தவே இல்லை, அப்படியே பொங்குது அவருக்கு வார்த்தை. ஏன்னா கிறைஸ்டுக்கு நல்லா தெரியும்னு சில சில மணி நேரங்கள் அவங்களையெல்லாம் விட்டு அவர் பிரிஞ்சிடுவார். சோ அப்போ லிட்டரலா தன்னுடைய இருதயத்தை திறந்து அவங்க கிட்ட பேசின ஒரு சூழ்நிலை தான் அந்த மேல் வீட்டு அறையில நடந்த விஷயம். சோ யோவான் 14:15-16 எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த பஸ்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் சீஷர்களுக்கு கர்த்தர் இயேசு பேசின விஷயங்கள் என்று பார்க்கிறோம். சோ அப்போ இது ஒரு 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள அங்க இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவங்க சீஷர்களுடைய கால்கள் எல்லாம் அவரு அங்க கழுவி ஒரு மிகப்பெரிய முன் உதாரணம், மிகப்பெரிய ஒரு லெசன், ஒரு பாடம் அவங்களுக்கு தர்றார் தாழ்மை பற்றி. சோ அவருடைய சீரியஸ்னஸ் அவருக்கு தான் தெரியும், ஆனா சீஷர்கள் அதை புரிஞ்சுக்கல. அங்க கூட சண்டை போட்டிருந்தது நமக்கு தெரியும், நீ பெரியவனா நான் பெரியவனா. சோ அப்ப அவங்களுக்கு அந்த உணர்த்துதல்கள் அங்க கொடுக்கிறார் தன்னுடைய செய்கைகளின் மூலம். அப்புறம் அந்த 14:16 உங்கள் இருதயம் கலங்கா இருப்பதாக ஆரம்பிக்கிறார். அங்க வந்துட்டு அந்த கன்சலேட்டிங் வேர்ட்ஸ், அந்த ஆறுதலான வார்த்தைகள் அங்க ஆரம்பிக்கிறார். சோ அந்த 14:16 முழுக்க அவங்க பேசுறார். ஆனா பொதுவா நமக்கு என்ன சில சமயங்கள் நாம் சிந்திச்சிருந்தோம், பிரதர் ரசல் கூட அப்படி சொல்லியிருக்கிறார், நம்ம 2 நாளுக்கு முன்னாடி சிஸ்டர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது அந்த 14:15-16 ஒரு ஒரு அதிகாரத்துடைய ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியணும். 14:16 ஆறுதல் வார்த்தை, 15:16 என்ன பேசுறாரு? நானே மெய்யான திராட்சை செடி. அந்த ஒரு உண்மை வாக்கியத்துல நிறைய பேசுறாரு. 16 அதே போல ஆறுதல் வார்த்தை. 17 என்ன பண்றாரு பாருங்க, அவர் ஏறெடுத்த சீஷர்களுக்காக ஏறெடுத்த மிகப்பெரிய சிவம். சோ பொதுவா நாம என்ன நினைப்போம்னா இந்த 14:15 எல்லாமே மேல் வீட்டு அறையில அங்க நடந்திருக்கணும் அப்படித்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பிரதர் ரசல் கூட அவருடைய அவர் ஆரம்பத்துல கொடுத்த கமெண்ட்ஸ் அப்படித்தான் கொடுத்துருந்தார். ஆனா பின்னால அவரு கூட அது அந்த கருத்துல இருந்து வேறுபடுது பார்க்கிறோம். சோ உண்மையிலே அந்த 14:16 கண்டிப்பா அந்த மேல் வீட்டு அறையில நடந்திருக்கணும் முழுசும், 14:16. ஆனா 14:16 கடைசி வசனம் வாசிக்கும் போது நமக்கு அங்க தெரியுது அவங்க அந்த அதிகாரம் முடிச்ச உடனே அந்த ரூம் விட்டுட்டு வெளியே வராங்க. வசனம் வாசிங்க 14:31. சோ எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவோம் என்றார். சோ 14:16 முடிவுல இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது, சோ அது அவங்க மேல் வீட்டறையிலிருந்து கிளம்புவதற்கான ஏற்ற சமயம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யூதாஸ் கிட்ட அவர் சொன்னார், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் போய் செய். சோ யூதாஸ் எங்க போறார்? உடனே அந்த போர்ச்சேவர்களோடு தான் திரும்பி வருவார், மேல் வீட்டுக்கு தான் வருவார். கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். சோ இப்போ மேல் வீட்டுல அவர் அரெஸ்ட் ஆக கூடாது, அது அவருடைய நோக்கம். போன வருஷம் நாம இது பார்த்தோம் உங்களுக்கு, அவர் அரெஸ்ட் ஆகுறது கூட எங்க அரெஸ்ட் ஆகணும்னு அவரே தான் டிட்டர்மின் பண்றாரு, அவர் தான் முடிவு செய்யறாரு, அது கெட் சம்மனி. சோ அப்பதான் சீஷர்கள் அந்த இடத்தை விட்டு பிடிக்க வரும்போது தப்பிச்சு போறதுக்கு ஒரு வசதி வாய்ப்பு அங்கு உண்டாகும். சோ அப்போ அவர் அந்த 14:16 முடிவுல கிரைஸ்ட் வந்துட்டு அங்க இருந்து கீழே இறங்கி கிளம்புறாங்க. சோ மேல் வீட்டாரை விட்டுட்டு கெத்செமனே நோக்கி பயணம் செய்யறாங்க. சோ அப்ப 15:16, 16:16 இது மாத்திரம் இல்ல, 17:16 அந்த நீண்ட ஜபம் எல்லாமே ஆன் த வே டு கெத்செமனே, கெத்செமனே போகிற வழியில அங்க நடந்திருக்கணும் அப்படித்தான் நாம அங்க விசுவாசிக்கிறோம். சோ ஏன்னா அந்த மேல் வீட்டறைக்கும் கெத்செமனேக்கும் கிட்டத்தட்ட 1.5 மைல் தூரம் இடைவெளி அங்க இருந்துச்சு மேல் வீட்டுக்கும் கெத்செமனேக்கும். அது மாத்திரம் இல்ல, அது மலை பிரதேசம். சோ அப்போ கிட்டத்தட்ட நடந்து போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அங்க ஆகலாம். சோ அப்போ ஒரு போதுமான அளவு கால அவகாசம் இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்து அங்க பேசு. சோ இருள் சூழ்நிலை. சோ கர்த்தர் இயேசுவின் முகம் யாருக்கும் தெரியாது. அவரை சுற்றியே எல்லாம் சீஷர்கள் அப்படியே ஒட்டி 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 வந்திருக்கணும். அவர் அந்த வார்த்தைகள் அங்க அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கணும். சோ நானே மையான திராட்சை செடி ஆரம்பிச்சு 16 அதிகாரம் முடிச்சுட்டு இடையில எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த மிகப்பெரிய ஜபம் சீஷர்களுக்காக அவங்க முன்னிலையிலே கர்த்தர் இயேசு பரலோகத்தை நோக்கி அங்க ஏறெடுத்திருக்கணும். எப்படி லாசர் உயிர் தெழும் போது அந்த லாசருக்காக எல்லாருக்கும் முன்னிலையில அங்க ஜபம் பண்ணாரோ அதே போன்ற ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்கணும். சோ அது இது கெத்செமனேக்கு உள்ள இல்ல அப்படிங்கறது எப்படி நாம சொல்லலாம்னா 18 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. பாருங்க. சோ இயேசு இவைகளை சொன்ன பிறகு எவைகளை சொன்ன பிறகு 14, 15, 16, 17 அதிகாரம் எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அவங்க அவர் அந்த கெதரோன் ஆத்து பக்கத்துல இருந்த தோட்டத்துக்கு பிரவேசிக்கிறார். சோ அந்த தோட்டம் தான் கெத்செமனே தோட்டம். சோ அப்ப அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு நுழையறதுக்கு முன் இந்த விஷயங்கள்லாம் அங்க நிறைவேறி இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இப்படித்தான் அவருடைய அந்த நேரம் அங்க ஆரம்பிக்கிறது. சோ ஒரு 6 மணிக்கு பின்னால பாஸ் ஓவர் ஆயத்தம் பண்ணி 8 to 10 அந்த பாஸ் ஓவர் முடிச்சுட்டு அப்புறம் மேல் வீட்டில இருந்து இறங்கிட்டு அவர் அப்படியே அங்க நடந்து போகிறது நாம அங்க பார்க்கிறோம். கெத்செமனே நோக்கி கெத்செமனேக்குள்ள நுழைஞ்சு அங்க அவர் செய்த காரியங்கள் நமக்கு தெரியும். சோ அங்க தேவன்கிட்ட அந்த பாத்திரம் தம்மை விட்டு நீங்குவதற்கான அந்த ஜபம் வேண்டுதல்கள் ஒரு 2-3 முறை அவர் செய்துட்டு வரும் பொழுது யூதாஸ் உள்ள வந்துட்டு அங்க அந்த கைது நடக்குது. கர்த்தர் இயேசுவை அங்க பிடிக்கிறான். சோ அப்ப அவரை பிடிக்கும் பொழுதே கிட்டத்தட்ட நடுராத்திரி ஒரு 12 மணி அங்க சமயத்துல கரெக்டா அவரை அங்க கைது செய்யறாங்க. சோ அப்படி கைது செய்துட்டு இங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த 6 விசாரணை. 6 முறை அவர் விசாரிக்கப்படுறார். 3 முறை மத தலைவர்கள்னால மத ரீதியான விசாரணை, 3 முறை அரசியல் தலைவர்கள்னால பொது விசாரணை. சோ இந்த 6 ட்ரையல்ஸ் அந்த நைட்டே நடக்குது. காலையில் 6 மணிக்கு அந்த 6 விசாரணையும் நிறைவடையுது. 9 மணிக்கு அவர் சிலுவையில அங்க அறையப்படுறார். சோ அப்போ அந்த அந்த 6 விசாரணைக்கு நாம இப்ப போகலாம். சோ இப்போ 12 மணி அளவுல அவர் கைது செய்யப்பட்டுட்டு முதல்ல யார்கிட்ட அழைத்துட்டு போகப்படுறார் என்று பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியன் அண்ணா, சோ அனாஸ். சோ அவர்கிட்ட அவரை அழைத்துட்டு செல்றாங்க. சோ இதுதான் அந்த மத ரீதியான விசாரணையினுடைய முதல் கட்டம். இது அண்ணாவுக்கு முன்பாக நடந்த விசாரணை. இது எங்கன்னா ஒரு 12:30 அதாவது 12:30 அங்க நடக்குது. வசனம் யோவான் 18 அதிகாரம் 12-24 வரைக்கும் நான் வாசிச்சு உங்களுக்கு அந்த விளக்கம் நாம அங்க பார்க்கலாம். அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவன் இடத்துக்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவை. சோ அண்ணா யார் என்று பார்க்கும் பொழுது அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் காய்பா, காய்பாவனுடைய மாமா. சோ அண்ணா மாமா, காய்பா வந்து மருமகன். சோ காய்பா தான் நியாயமா அந்த வருஷத்துக்கான பிரதான ஆசாரியன். ஆனா இவர் யார்கிட்ட முதல்ல கொண்டு போகப்பட்டார்? அண்ணா கிட்ட கொண்டு போகப்பட்டார். சோ இந்த அண்ணா காய்பா ரெண்டு பேருமே பிரதான ஆசாரியர்களா? ஆமா, ரெண்டு பேருமே பிரதான ஆசாரியர்கள் தான். வசனம் வாசிக்கலாம். லூக்கா 3:2 வசனம் நாம் வாசிக்கலாம்.
அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே.
சோ அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்கள். சோ அப்படித்தான் இருந்தாங்க. பட் பர்டிகுலரா அந்த வருஷத்துக்கு காய்பா தான் அங்க பிரதான ஆசாரியன். ஆனா இருந்தாலும் கிறிஸ்த் கர்த்தரேஸ்வர் அண்ணாவின் இடத்துல அழைச்சிட்டு போறாங்க. முதல்ல காரணம் என்னவா இருந்திருக்கலாம்னா அந்த வித்தியாசம் காண்பிக்கிறாங்க. அவர் மூத்தவர், சீனியர். சோ சீனியர் மோஸ்ட் பிரதான ஆசிரியர். சோ அப்போ அண்ணாவின் இடத்துல அங்க கொண்டு போகிறது நாம அங்க பாக்குறோம். சோ அப்படி கொண்டு போகும்போது அங்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த காய்பா பத்தி சொல்றாரு இல்லைங்களா. அண்ணா யாருன்னா பாருங்க, அதாவது ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பா. இந்த காய்பாவுக்கு அண்ணா வந்து மாமனார். சோ காய்பா என்ன சொல்லிருக்கிறா? ஒரு ப்ராஃபசி மாதிரி சொல்லிருக்க, ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லிருக்கிறார். சோ அவர் தேவனுடைய மனுஷன் கிடையாது, அவர் ஒரு பிரதான ஆசாரியன், யூதர்களுக்கு தலைவர், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா கர்த்தர் இயேசுவை கொலை செய்யறதுக்கு வகை தேடிட்டு இருந்தவர். ஆனா அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை, தேவனுடைய திட்டம் அங்க வெளிப்படும். சில சமயங்கள் அப்படி ஆகும், தேவனுடைய திட்டங்கள், அவருடைய ஆழமான ஞானங்கள் சம்பந்தமே இல்லாதவங்க வாயில கூட தேவன் அங்க வர வைக்கிறார் அவருடைய பரிசுத்தாவை கொண்டு. சோ இங்க சொல்றார், என்ன சொல்றாருங்க, ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னார். சோ இது எக்ஸாக்ட் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, ஜனங்களுக்காக ஒரே மனுஷன். இவர் சொல்ற ஜனங்கள் எந்த ஜனங்கள்? யூத ஜனங்கள். அவர் ஒரு யூதர்களுடைய மத தலைவராக இருந்து சொல்றார், யூத ஜனங்கள் அனைவருடைய மரணத்துக்காக ஒரு மனுஷன் சாகிறது நல்லது, அந்த ஒரு மனுஷன் இந்த இயேசுவாக இருக்கட்டும், அவரை கொலை செய்யலாம் சொல்றாரு. பட் இது தேவனுடைய தெய்வீக திட்டம் உள்ள வச்சிருக்கு. சோ இது நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஆதாமினுடைய சந்ததி அனைவருக்காக ஒரே ஒரு மனுஷன் மரிக்கிறது நல்லது, கர்த்தராகியா இயேசு கிறிஸ்து. சோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு பார்வை உள்ள இருக்கு. ஆனா இவர் எந்த ஆங்கிள் சொல்லிருக்கிறார், எந்த கோணத்துல சொல்லிருக்கிறார்னா, கண்டிப்பா கிரைஸ்ட் வந்துட்டு யூதருக்கு ராஜா எழும்பிட்டார்னா, சப்போ ஏரோ மன்னிக்கணும், அந்த ராயனுக்கு விரோதமா ஒரு கலகம் யூத ஜனங்கள் உண்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு ராயனுடைய படை, அதாவது ரோம படை வந்து யூத ஜனங்களை வந்துட்டு என்ன பண்ணும் கண்டிப்பா? ஏன்னா அப்போ யூதர்களை யார் ஆளுகை செஞ்சுட்டு வந்தா? ரோமர்கள் ஆளுகை செஞ்சுட்டு வந்தா. சீசருடைய ரூல் போயிட்டு இருக்கு, ராயனுடைய ரூல் ஆளுகை போயிட்டு இருக்கு. சோ இப்ப கிரைஸ்ட் ஒரு யூதர்களுடைய ராஜாவா அவர் எழும்பினார்னா, யூதர்கள் அந்த ராயனுக்கு விரோதமா கலகம் செய்யறாங்க என்று சொல்லிட்டு ராயன் கண்டிப்பா தன்னுடைய படைகளை அனுப்புவார், அவங்க வந்து யூத ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க, கொலை செய்துடுவாங்க. சோ இப்ப எப்படி எல்லாரும் சாகருக்கு பதிலா தன்னை ராஜாவா காண்பிச்சு பேசிட்டு இருக்கிற இந்த மனுஷன் என்ன ஆகலாம், எல்லாருக்காக அங்க மறிக்கலாம், அந்த பார்வையில் தான் அவர் சொல்றார். ஆனா நாம் இங்க கவனிச்சோம்னா அது தேவனுடைய திட்டம் அந்த வார்த்தையில அங்க இருக்குது பார்க்கு. சோ அப்ப இதுதான் விஷயம். சோ அந்த அண்ணா காயபா, சோ அண்ணாவின் இடத்துல கர்த்தரேஸ்வர முதல் முறையை அங்க கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும் பொழுது நாம் அங்க வாசிக்கலாம் 15 இருந்து, சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். யார் அந்த வேறொரு சீஷன்? சோ அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்ததினால் இயேசுவனுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பாருங்க, அந்த வேறொரு சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு என்ன எடுக்கிறார், அறிமுகமாயிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். பாருங்க, சோ இந்த மற்றொரு சீஷன் பிரதர்ஸ் நமக்கு சஜஸ்ட் பண்ற காரியம் யோவான். சோ இங்க ஒரு சின்ன வித்தியாசம், சீஷர்களையே இளையவர் யோவான், சீஷர்களையே மூத்தவர் பேதுரு. கர்த்தர் இயேசுவை பின்பற்றிட்டு போறாங்க அங்க அண்ணாவினுடைய வீட்டுக்கு போகும் பொழுது பேதுரு வாசல் படியில நின்னுட்டார். ஆனா யோவான்க்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருந்துச்சு. என்னன்னா, அவர் யாருக்கு அறிமுகமானவர் அப்படின்னா பிரதான ஆசாரியன். எந்த வகையில் அறிமுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சில சில ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு அது காண்பிக்குது. சகோதரர்கள் அந்த கருத்து சொல்றாங்க. அதாவது யோவான் வந்துட்டு செபதேவனுடைய மகன், செபதேவுக்கு மற்ற பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பெண் பிள்ளைகளை யாராவது ஒருத்தர் பெண் பிள்ளைகளை இந்த பிரதான ஆசாரியனுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு அங்க கல்யாணம் அங்க செய்து கொடுத்துருக்கலாம். சோ அந்த வகையில வந்து பரிச்சயம், யாருக்கு, பிரதான ஆசாரியனுக்கு யோவான் பரிச்சயம். சோ அந்த அந்த ஒரு அறிமுகம் இருக்கு. சோ அதை அவர் பயன்படுத்திட்டு இவர் உள்ள போயிடுறார் அவருடைய அரண்மனைக்குள்ள. ஆனா பேதுரு வெளியே நிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, யோவான் பின்னால் பார்த்துட்டு என்ன பண்றாரு, மறுபடியும் வந்து வாசல் காக்கிறவங்க கிட்ட தன்னுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி பேதுருவை என்ன பண்ணார், உள்ளயே அங்க கூட்டிட்டு போறார். இதெல்லாம் எதுக்கு பாக்கணும், நம்ம ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா. சோ கர்த்தருடைய அந்த கடைசி நிமிடங்கள் அங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா வயதுல ரொம்ப இளைய சீஷனா இருந்தாலும் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாருங்க, எவ்வளவு தைரியம் பாருங்க. ஆனா இங்க என்ன இருக்குன்னா, உண்மையிலேயே சீஷர்களையும் தேடிட்டு தான் இருந்தாங்க பிரதான ஆசிரியர்கள். ஆனா இங்க என்னன்னா, இப்போ அந்த சீஷ் அந்த பிரதான ஆசாரியர்கள் கையில இயேசு கரைச்சிட்டார். அதுவே அவங்களுக்கு நம்ப முடியாத சந்தோஷம். அவங்க கவனம் எல்லாம் அவர் மேலதான் இருந்துச்சு, சீஷர்கள் மேல அங்க இல்ல. ஆனா அதைய பயன்படுத்திட்டு இவங்க அங்க போறாங்க, யோவானும் அங்க பேதுரும். ஆனா யோவானுடைய அந்த தைரியம், ஒரு நல்ல ஒரு அவருடைய அந்த ஜீல், தேவன் கர்த்தன் மேல அவர் வச்சிருந்த அன்பு வைராக்கியம் அங்க அருமையா வெளிப்படும். சோ அப்போ அவர் அங்க கூட்டிட்டு போறது நம்ம அங்க பாக்குறோம். அப்பொழுது 17-18 படிக்க வேண்டாம், கூட்டிட்டு போயிடுறாங்க. 19 வாசனா, பிரதான ஆசாரியன் இயேசுவின் இடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். சோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த வசனம் நம்ம படிக்கும் போது. பிரதான ஆசாரியன் சீஷர் கிட்ட, அதாவது பிரதான ஆசாரியன் இங்க யாரு, அண்ணா சீஷ கர்த்தர் இயேசு கிட்ட அவருடைய சீஷரை குறித்தும் அவர் பேசின உபதேசங்கள் குறிச்சும் கேள்வி கேட்கிறார். இதுல என்ன வித்தியாசம் பாருங்க, நமக்கு நல்லா தெரியும் இவருக்கு கர்த்தர் இயேசு என்ன பேசினாருன்னு தெரியாம இருந்திருக்கும், நல்லா தெரியும். ஏன்னா கர்த்தர் இயேசு என்ன உபதேசம் பண்றார் இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு அவ்வப்போது ஸ்பை கூட வைக்கிறாங்க, உளவாளி உளவு கூட வச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல கர்த்தர் இயேசுவை விசாரணைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் போது அவர் அவங்க கிட்ட கேட்கிறார் ஒன்றுமே அறியாதது போல. சோ அது நமக்கு அங்க தெரியுது. சோ அதனால்தான் அங்க கிறிஸ்துனுடைய பதில் கூட நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன், அந்த ரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். சோ இந்த விஷயம் நாம கிறிஸ்து அங்க சொல்றோம். சோ அந்த அங்க அவங்களுடைய நடிப்பு, பிரதான ஆசிரியன் கர்த்தர் இயேசுவை விசாரிக்கும் பொழுது ரொம்ப பிளைனா கர்த்தர் இயேசு சொல்றார். அதாவது கர்த்தர் இயேசு நடக்கிற சூழ்நிலை சுற்றி இருக்கிற ஜனங்கள் விளங்கணும், அதுதான் அவருடைய அந்த நோக்கம். சோ அதுதான் அங்க முன்வைக்கிறார். நான் எதையுமே இதுவரைக்கும் உங்களுக்கு மறைச்சு பேசினதில்லை, நான் பப்ளிக்ல தான் ஊழியம் செஞ்சேன், ஜனங்கள் மத்தியில பொதுவா தான் நான் பேசினேன், நான் எதையும் யாருக்கும் மறைச்சு வைக்கல, மறைச்சு வைக்கணுங்கிற அவசியம் இல்ல, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இருந்தோ ஏன் தெரியாதது போல என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க என்னை கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, நான் உபதேசிச்சிருக்கிறேன், அதை கேட்டுருக்கிறாங்க, அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அங்க கேட்கலாம். சோ அவங்களுடைய அந்த என்ன சொல்லலாம் தந்திரங்கள் ஜனங்களுக்கு வெளிப்படுவதற்கு கர்த்தர் இயேசு அங்க அந்த காரியங்களை வழி நடத்துறது நாம அங்க பாக்குறோம். அப்படி அவர் சொல்லும் பொழுது, இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் என்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். சோ கர்த்தர் இயேசு அடிக்கிறாங்க. இப்போ கர்த்தர் இயேசு சொல்ற வசனம், இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றான். சோ இதுதான் முக்கியமான வசனம். இங்க கர்த்தர் இயேசு ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். அந்த விஷயத்துல நான் ஏதாவது பேசக்கூடாதத பேசிட்டு செய்யக்கூடாதத செஞ்சா அதை என்ன பண்ணு, நீ என்ன சொல்ற, அதை நீ ஒப்புவி. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர் இயேசு, என்ன சொல்றாரு பாருங்க, அதை நீ எனக்கு ஒப்புவி. ஒரு வேளை நான் அப்படி என்ன சொல்றாரு, நான் தகுதியா பேசினா நீங்க ஏன் என்னையா அடிக்கணும். சோ இது சொன்ன உடனே நெக்ஸ்ட் வசனம் பாருங்க, பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாக காய்பாவின் இடத்திற்கு அவரை கட்டுண்டவராக, இதுதான் விசாரணையா, ரொம்ப சிம்பிள், இதுதான் விசாரணையா, என்ன நடக்குதுங்க? அடிச்சோன்னு கர்த்தர் இயேசு கேக்குறேன், நான் ஏதாவது செய்யக்கூடாது செஞ்சு பேசக்கூடாது பேசுனேன்னா நான் என்ன பேசினேன், நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல், எல்லாருக்கும் முன்னாடி சொல், அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லாட்டி நீ என்னை அடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்படி சொன்ன உடனே நெக்ஸ்ட் வசனத்துல நாம என்ன பாக்குறோம், அண்ணா எதுவும் பேசல, அப்படியே காய்பாட்ட வர அனுப்பிச்சிட்டாரு. என்ன விஷயம் நடக்குன்னா கர்த்தர் இயேசு அவங்களுடைய அந்த குள்ள நரித்தனத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. இங்க உண்மையிலே என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சிரிப்பு தான் நமக்கு வரும். அதாவது கர்த்தர் இயேசுவை பிடிச்சிருக்கிறவங்க நியாய சாஸ்திரிகள், நியாயத்துல கற்று அறிந்த ஞானவான்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்களுடைய இப்போ தர்மச்சங்கடமான சூழ்நிலை என்னன்னா பாருங்க, அவங்க இவ்வளோ நாள் ஒரு சம்பவத்துக்காக காத்திருந்தாங்க, திட்டம் தீட்டினாங்க, ஆலோசனை பண்ணினாங்க, நிறைய வலை விரிச்சாங்க, அந்த சம்பவம் நிறைவேறிச்சு. அது என்னன்னா கர்த்தர் இயேசு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கையோட கை அவர் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க, அவரை பிடிச்சிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய கனவு. கடந்த ஒரு வருஷம் பக்கத்துல அவங்களுடைய கனவு என்னன்னா கர்த்தர் இயேசு எப்படியாவது பிடிக்கணும், பிடிச்சிட்டாங்க, அவங்க கனவு நிறைவேறுச்சு. ஆனா என்ன விஷயம்னா அவர் மரண தண்டனைக்கு ஒப்புவிக்கிறதுக்கு அவர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு குற்றமாவது இருக்கணும், ஆனா இவங்க கிட்ட என்னன்னா அவர் மேல சுமத்துறதுக்கு ஒரு குற்றமும் இல்ல. இதுதான் ஒரு விஷயம். இது ஏதாவது வித்தியாசமா தெரியுதா உங்களுக்கு? வித்தியாசமா தெரியல இல்லைங்க. பாருங்க, முதல்ல போலீஸ் கிட்ட என்ன இருக்கும், குற்றவாளி எந்த குற்றம் செஞ்சாங்கிற விஷயம்லாம் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா யார் தான் இருக்க மாட்டாங்க, குற்றவாளி தான் இருக்க மாட்டார், குற்றம் வச்சிருப்பாங்க, ஃபால்ட் இருக்கும், குற்றம் வச்சிருப்பாங்க. அந்த குற்றத்தை பேஸ் பண்ணி அவர் எப்படியாவது பிடிக்கணும்னு தேடி பண்ணி பிடிச்சிட்டு உடனே கொண்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க, எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா இங்க இவங்க அவரை புடிச்சு வச்சுட்டாங்க, அந்த சுமத்திற்கு அவங்க மேல என்ன இல்ல, எப்படி போய் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க கோர்ட்ல? புரியுதுங்களா? புரியுதுங்களா? முடியாது. இவங்களுடைய எண்ணம் நிறைவேறணும்னா கர்த்தர் இயேசு மேல என்ன இருக்கணும்? ஒரு குற்றம் இருக்கணும். குற்றம் இல்ல, என்ன சொல்றதுன்னே தெரியல. இது கிறிஸ்து புரிஞ்சிருக்கிறார், புரிஞ்சிட்டே அதுதான் அவங்க வாயில அப்படியே கிளறார். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா நான் என்ன சொன்னேன்னு நீ என்ன பண்ண, எல்லாருக்கும் முன்னாடி ஒப்புவி. ஏதாவது செஞ்சிருந்தா என்ன செஞ்சேன் நீ எல்லாருக்கும் முன்னாடி ஒப்புவி. நான் செஞ்சிருந்தா ஒப்பு. இங்க இங்க என்ன சொல்றாருன்னா, டைம் ஆகுது, சீக்கிரமா என் மேல ஒரு குற்றம் சுமத்தி என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க, காரியங்கள் நடக்கணும், கொஞ்ச நேரத்தா இருக்கு. இப்ப மணி 12:30 ஆயிடுச்சு, 6 மணிக்குள்ள விசாரணை, 6 விசாரணை முடியணும், 9 மணில சிலுவையில் கர்த்தரேசுக்கு இந்த விஷயம். சோ அவங்களுக்கு என்ன, இன்டைரக்டா அவங்களை தூண்டுறார். அந்த அந்த ஆங்கிள் அவங்க சிந்திக்கணும். கர்த்தரேசு தேவனுடைய சித்தத்தின்படி கரெக்டா கொண்டு போறதுக்கு அவங்க சிந்திக்கணும். இப்போ அவங்களுடைய சிந்தைய தூண்டுறார், உங்ககிட்ட என் மேல ஒரு குற்றம் இல்ல, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு. ஆனா அதை அங்க பண்றார். சோ இதுதான் அண்ணாவுடைய தர்ம சங்கடமான சூழ்நிலை. கர்த்தரேசு கேட்ட உடனே அண்ணாவால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அதாவது கர்த்தர் இயேசு மேல ஒரு குற்றம் இருக்குதுன்னு அவரால் என்ன பண்ண முடியல, நிரூபிக்க முடியல. பொழுது என்ன ஆகும், எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி அப்ப கர்த்தர் இயேசுவை இவங்க எப்படித்தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, ஏதோ சுய நோக்கங்களுக்காக தான் பிடிச்சு வந்திருக்காங்க. அவர் எந்த குற்றமும் செய்யல, அவர்கிட்ட எந்த தப்புமே இல்ல, இங்க ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது, இது ஜனங்களுக்கு அங்க வெளிச்சமாகும். இதுதான் அங்க சூழ்நிலை, இங்க அங்க நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ கர்த்தர் இயேசு அதை அவங்களுக்கு அப்படியே வெளிப்படுத்துறார். அதை கேட்ட உடனே அண்ணாவனால அங்க பதில் சொல்ல முடியல, அவனால் ஒரு சரியான விளக்கம் சொல்ல முடியல. இன்னும் சொல்ல போனா கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்த அவனால கையாள முடியல, திணறிட்டார். திணறிட்டு தான் உடனே என்ன பண்ணிட்டார், சரி சரி இவர் நீங்க என்ன பண்ணீங்க, காய்பாட்டியா நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்க அண்ணா வந்து கர்த்தர் இயேசு கிட்ட மாட்டிக்கிட்டான். சோ இப்போ அப்போ நம்ம வாசிக்கிறோம், பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். சோ இது அந்த முதல் விசாரணை நம்ம நடந்து முடியுது பாக்குறோம், கிட்டத்தட்ட 12:30. அப்புறம் இரண்டாவது விசாரணை யாருக்கு முன்பாக நடக்குதுன்னா, காய்பாவுக்கு முன்பாக. சோ அந்த வருஷத்தினுடைய பிரதான ஆசாரியன் காய்பாவுக்கு முன்பாக, ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக. சோ ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாகனா சான்ஹெட்ரின், இங்கிலீஷ்ல நாம் அது படிப்போம், அந்த யூதர்களுடைய ஆலோசனை சங்கம். சோ இது இது ஒரு வகையில் இந்த ஒரு விசாரணை சட்டம் விரோதமான விசாரணை, இல்லீகல் ட்ரையல், இது சட்டத்துக்கு விரோதமான ஒரு விசாரணை. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஆலோசனை சங்கம் விடிய காலைக்கு காலையில அங்க கூடலாம், சாயங்காலம் வரைக்கும் அது செயல்படலாம். சாயங்காலத்துக்கு மேல நடு ராத்திரியில ராத்திரி நேரங்கள்ல இந்த ஆலோசனை சங்கம் சட்டப்படி கூடுவது தப்பு, அது செய்யக்கூடாது. ஆனா இங்க அந்த மாதிரி அந்த சட்டத்தை மீறிட்டு அந்த ஆலோசனை சங்கத்தை திருட்டுத்தனமா ஒரு அநியாயமான முறையில சட்டத்துக்கு விரோதமா அவங்க கூட்டி வச்சு இங்க கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்துக்கு முடிவு தேடுறதுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்க. சோ இது அந்த மத ரீதியான விசாரணையினுடைய இரண்டாம் கட்ட விசாரணை. காய்பாவினுடைய வீட்டுல ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நடக்குது. டைம் ஒரு இரவு நேரம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக இந்த இரண்டாம் கட்ட விசாரணை அங்க நடக்குது. இதற்குறிச்ச வசனங்கள் மார்க்கில் நாம வாசிக்கலாம், 14:54 53 வசனத்திலிருந்து வாசிச்சோம்னா, இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர் மூப்பர் வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. சோ இந்த இரண்டாம் கட்ட விசாரணை காய்பா வீட்டுல அவருக்கு முன்னால ஆலோசனை சங்கமும் கூடியிருக்கு. பட் ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து சட்ட விரோதமான ஒரு செயல். ஆலோசனை சங்கம் நைட் நேரத்துல எல்லாம் அங்க கூட கூடாது, அதுக்கு அனுமதி இல்லை. ஆனா கூடியிருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஏன்னா இந்த பிரதான ஆசிரியர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அது பாஸ்ஓவர் பஸ்கா. அந்த இஸ்ரேல்ல இருக்கிற மற்ற பட்டணங்கள் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் எருசலேமுக்குன்னா இருக்கிறாங்க, கூடி வந்திருக்கிறாங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் எல்லா ஜனங்களும் கர்த்தர் இயேசுவை ஓசன்னா யூதர்களுடைய ராஜா சொல்லிட்டு அவரை ராஜாவா வரவேற்றிருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப அஞ்சு நாளைக்கு பின்னாடி அவரை வந்துட்டு கொலை செய்யறதுக்கு முயற்சி நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஜனங்கள் கொந்தளிச்சிடுவாங்க. ஒரு கலகம் உண்டாகும் எருசலேம்ல, அதை யாருனாலையும் அடக்க முடியாது, கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதெல்லாம் கூட பரவாயில்ல, தாங்கள் நினைச்சது நிறைவேறாது. கர்த்தர் இயேசுவை மரணத்துக்கு அவங்க போட முடியாது. சோ அப்போ அந்த மத தலைவர்களுக்கு டைம் ரொம்ப கம்மி தான். காலையில 6 மணிக்குள்ள அவர் மேல குற்றம் சுமத்தி எப்படியோ, அது யூத சட்டத்தின்படியோ ரோம சட்டத்தின்படியோ ஒரு குற்றம் காண்பிச்சு குற்றம் சுமத்தி அதற்கான தண்டனை வாங்கிடணும். அந்த தண்டனை அவரை சிலுவையில போடணும். இவ்வளவு வேலை 6 மணிக்குள்ள நடந்து முடியணும். ஏன்னா 6 மணிக்கு மேல ஜனங்கள் இந்த மாதிரி கர்த்தர் இயேசுவுக்கு இவங்க இந்த மாதிரி தீங்கு செய்யறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை வெடிச்சோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்க செஞ்சு முடிக்கணும். சோ வேற வழி இல்லை. சோ திருட்டுத்தனமா எல்லாம் வந்து உட்காந்து அங்க ஆலோசனை அங்க நடத்துறாங்க. சோ எல்லாமே அந்நியாயம் தான் அங்க நடக்குது. கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்துல அந்த சோதனை எதுவுமே நியாயம் கிடையாது, எல்லா நியாயமா தான் அங்க நடக்கும். அந்நியாயமான வகையில் தான் அங்க சோதனை. கர்த்தர் இயேசு சிந்திக்கணும். இது ஏன் அந்த பாயிண்ட் நம்ம வைக்கணும்னா, அது இது 2000 வருஷத்துக்கு முந்தின நடந்த விஷயம். 2000 வருஷத்தின் முடிவில் இருக்கும், அப்படியே நடக்கும். சபைக்கு சில விஷயங்கள் இருக்கு, பேரலல் இருக்கு, இணைகள் அங்க இருக்கு. நாம கூட சோதிக்கப்படுவோம். ஒருவேளை அந்த கடைசி சோதனை இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இப்ப நம்முடைய சின்ன சின்ன சோதனைகள் கூட எதுவுமே நியாயமா இருக்காது. அந்நியாயமான வகையில் தான் அந்த சோதனை வரும். நம்ம இதுல கரெக்டா இருக்கமோ அங்கதான் சோதனை வரும். சோ இது இந்த லைஃப்ல நாம பாக்குறோம் கர்த்தரேசன் விஷயத்தை. சோ அப்போ அந்த சங்கம் கூடி இருக்கு நைட் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள. சோ இப்ப வசனம் நம்ம வாசிச்சோம்னா அங்க அவங்க கூடி பாருங்க, இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், ஆனா சாட்சி அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வொவில்லை. என்ன விஷயம் இது? ஒவ்வொவில்லை, ஒவ்வொவில்லை, ஒத்து போல. பாருங்க, சாட்சி தேடினாங்க, சாட்சி அகப்படல. ஆனா சாட்சி நிறைய பேர் சொன்னாங்க, சாட்சி என்ன ஆகல, ஒவ்வொல. என்ன நடக்குது இங்க விஷயம்? சாட்சியே கிடைக்கல, உண்மையான சாட்சி ஒண்ணுமே கிடைக்கல. கர்த்தர் இயேசுக்கு மேல குற்றம் சுமத்துறது. ஆனா நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, ஆனா அதெல்லாம் என்ன சாட்சி? பொய் சாட்சி. ஆனா அதெல்லாம் கூட எடுபடல. ஏன் எடுபடலைன்னா, ஒரு சாட்சி இன்னொரு சாட்சியோட என்ன ஆகல, ஒத்து போகல. ஏன் ஒத்து போகணும்? அதுதான் யூதர்களுடைய சட்டம். யூதர்களுடைய சட்டத்தின்படி ஒரு குற்றம் நிறைவேறணும்னா அதுக்கு சாட்சி அட்லீஸ்ட் 2-3 சாட்சிகளாவது இருக்கணும். ஒரு 2-3 சாட்சிகளாவது ஒரே மாதிரி சாட்சி சொல்லணும், அப்பதான் அது எடுப்படும். ஒருத்தர் மாத்திரம் சொன்னா அது பத்தாது. சோ அப்போ கர்த்தர் இயேசுக்கு முன்னாடி அந்த பொய் சாட்சி, அவர் மேல பொய் சாட்சி சொல்லுவதற்கு அநேகர் முன் வந்தாங்க. ஒருத்தர் ஒண்ணு சொல்றா, இன்னொருத்தர் அதே சொல்ல மாட்டேங்கிறார், வேற ஒரு பொய் சொல்றார், இன்னொருத்தர் இன்னொரு பொய் சொல்றார். சோ எந்த பொய்யுமே மேட்ச் ஆகல. சோ அப்போ அங்க எடுபடல. சோ அதுதான் அங்க சூழ்நிலை. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றார், அப்பொழுது சிலர் எழுந்து கைவேலையாக இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கை வேலையல்லாத வேறொன்றை 3 நாளுக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. சோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. சகோதர சகோதரிகள், நாம் உணர்ந்து பார்த்தோம்னா எப்படின்னா, அவரை கொலை செய்வதற்காக பிடிச்சிட்டாங்க, ஆனா கொலைக்கு ஏதுவா அவர் மேல சுமத்துவதற்கு அவர் மேல ஒரு குற்றமும் அவங்க கிட்ட இல்ல. ஆனா டைம் ஓடிக்கொண்டே கத்திரியே எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கிறார். சோ அவர் ரொம்ப கிளீன், அவர்கிட்ட எந்த குற்றம் இல்லை. ஆனா இவங்க துடிக்கிறாங்க, ஏதாவது குற்றம் சுமத்தணும், அதுக்காக என்னென்னமோ முயற்சி, எல்லா நியாயமான முயற்சி, பொய் சாட்சி ரெடி பண்றாங்க, அநேக சாட்சி ரெடி பண்றாங்க, ஆனா எதுவுமே அங்க நிறைவேறல என்பது நாம் அங்க பார்க்கிறோம். சோ அப்போ அப்பொழுது பிரதான ஆசாரியன், 60வது வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். பாருங்க, இதெல்லாம் ஆச்சரியம், நம்மளாம் கவனிக்கணும். ஆனா பின்னால பேசுறார். சோ அவங்க ஜஸ்ட் கேக்குறாங்க, இவ்வளவு பேர் பொய் சாட்சி சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க, நீங்க எதுவும் பதில் சொல்லலையா? கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணவே இல்லை, அவர் எந்த பதிலுமே அங்க சொல்லல. சில சமயங்கள்ல நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் கூட சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில வரும் சோதனைகளுக்கு மத்தியில் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கிறிஸ்து கூட அதை கிளியரா வச்சிருக்கிறார். அவர் இந்த நிமிடங்கள்ல சில வார்த்தைகளே உச்சரிப்பார். அந்த வார்த்தைகள் அதுக்காகவே சாட்சி கொடுக்கறதுக்கு அவர் வந்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் தவிர வேற எதுவும் பேச போறதில்லை. ஆனா வேற எதையாவது பேசுற மாதிரி சாதாரணமான சில தூண்டுதல்கள் சுத்தி நடக்கும். இந்த மாதிரி ஒரு புத்தி இல்லாத கேள்வி இல்லாங்க, சும்மா கேக்குறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, நீங்க எதுவும் பதில் சொல்லையா. இப்ப கிரைஸ்ட் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டானா, அது வேற எதாவது பேசிட்டு இருந்திருக்கணும், அது டாபிக் விட்டு போயிட்டு இருந்திருக்கும், தேவனுடைய சித்தாங்க நிறைவேறவே நிறைவேறாது. சோ கிரைஸ்ட் ரொம்ப சைலண்ட். அவங்க கேட்ட கேள்வி எதுவும் சொல்றது இல்லையா, எதுவும் சொல்றது இல்ல, ரொம்ப அமைதி. அப்புறம் பின்னாடி நம்ம அங்க வாசிக்கிறோம், அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாது இருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். இதுதான் எதிர்பார்த்தார் கிரைஸ்ட், இது அவர் வாயிலிருந்து வரணும். அது வரணும்னா இதுக்கு முந்தின கேள்விக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்ணக்கூடாது, பதில் செய்யணும். அதான் நம்ம சொல்றோம், அவர் தான் ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில் தார், அவர் கையில தார் முழு கண்ட்ரோல் அவர் கிட்டத்தார். இந்த கேள்வி இவர் கேட்கணும், அதுக்கு அவர் சொல்ற பதில் சத்தியம். அந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கறதுதான் கர்த்தர் இயேசு பூமிக்கே வந்துட்டார். சோ அதுதான் அவர் பேசணும். சோ அதுதான் பேசணும்னா அதுக்கு மேற வேற எதுவும் அவர் அங்க பேசக்கூடாது. சோ அதான் முதல் கேள்விக்கு அவர் பதில் சொல்லல, அமைதியாயிட்டார். இப்போ இவர் அமைதியா இருந்த உடனே பிரதான ஆசைக்கு ஒரு வேகம் வருது, இவர் எப்படியாவது இவர் பேச வைக்கணும். இப்போ சரியான கேள்வி கேட்கிறார், நீ வந்துட்டு யாரு, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான் கிரைஸ்ட். இப்ப சொல்றார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசாம இருந்தவர், அதற்கு இயேசு, நான் அவர் தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றான். இதுதான் கிறிஸ்து பேச வேண்டிய வார்த்தை. இந்த வார்த்தைக்கே உரிய கேள்வி வந்துச்சுன்னா பேசுறார், வரலைன்னா வர வைக்கிறதுக்கு மௌனமா இருந்து அதை கொண்டு வர. சோ இதெல்லாம் கத்திரேசு டைரக்ட் பண்றார் இந்த சூழ்நிலைகள். சோ அப்ப அந்த சாட்சி நம்ம அங்க பார்ப்போம். சோ நீர் தேவ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா, குமாரனாகிய கிறிஸ்துவா, நான் அவர் தான். அங்கதான் அங்க பாயிண்ட், எப்படி பேதுரு வந்து அந்த சத்தியம் வெளிப்படுத்தினாரோ இங்க அதே சத்தியம். இங்க அவர் இவர் பதில் சொல்றது அது ஒரு சாட்சி, இவர் சொல்லக்கூடிய பதில் ஒரு சாட்சி, அப்படித்தான் இருக்கும் அவர் பேசுற வார்த்தைகள். வேற எதுவும் அங்க பேசுறதுக்கு கத்திரேசோ அங்க முன் வரல. சோ அப்போ இங்க சொல்லும் பொழுது அங்க நம்ம பாருங்க, பிரதான ஆசாரியன் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன, தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சாட்சி. சாட்சி நீங்க வருது, சாட்சினா என்னது, குற்றம், குற்றம, குற்றம். இனி வேற என்ன குற்றம் வேணும் இவர்கிட்ட, தான் இவர் சொல்றத நம்மளே கேட்டோமே இதுவே போதும், என்ன நினைக்கிறீங்க நீங்க கேக்குறாங்க. ஆனா என்ன குற்றம் சொல்றாரு இவரு, நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இயேசு மேல இதுவரைக்கும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல, தணர் தணர் தணர்னா. இப்போ ஒரு குற்றம் சுமத்துறாங்க, ஆனா கர்த்தர் இயேசு மேல சுமத்தப்பட்ட குற்றமே எதுனா, அவர் என்ன பேசிட்டார், சத்தியம் பேசிட்டார். அவர் மேல குற்றம் சுமத்துனா கூட அந்த குற்றம் எதுவா தான் இருக்கு, சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தார். இதுதான், இப்படித்தான் நம்ம லைஃப்ல கூட வரும், வரணும். குற்றங்கள் அவமானங்கள் வந்துட்டா அது எதுக்காகவே மாத்திரம் இருக்கணும், சத்தியத்துக்காக மாத்திரமே இருக்கணும். சோ கிறிஸ்துனுடைய அந்த அந்த லைஃப் பயங்கரமான எக்ஸாம்பிள் நம்ம. சோ அவர் மேல குற்றம் சுமத்துறாங்க, அந்த குற்றம் என்னன்னு பார்த்தோம்னா அவர் சத்தியத்துக்காக கொடுத்த அந்த சாட்சியே குற்றமாக அவர் மேல அங்க இல்லை, வேற எதுவுமே இல்லை. ஆனா அது குற்றமே இல்லை, அது குற்றமே இல்ல. தேவன் பார்வையில அவரை அறிந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் இயேசுனுடைய பார்வை, அதுதான் அவருடைய வேலை. அவர் தான் தேவனுடைய குமாரன், அதை அவர் தான் அறிவிக்கணும், அதுக்கு தான் அவர் சாட்சி கொடுக்கணும், அதுதான் செய்துட்டா. ஆனா அதுவே தான் அவர் மேல என்னவா விழுகுது, குற்றமாக அங்க விழுகு. என்ன சொல்லலாமா ஷார்ட்டா, அவர் மேல ஒரே குற்றம் தான், அவர் சத்தியம் பேசினார். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு சோதனைகள் வரணும். இவங்க கிட்ட ஒரே மிஸ்டேக் தான், இவங்க சத்தியம் பேசுறாங்க. நமக்கு வரக்கூடிய சோதனைகள்லாம் எதனால்தான் இருக்கணும், இவங்க சத்தியத்துக்காக நடக்கிறனால, சத்தியத்துக்காக நிக்கிறதுனால, சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்கறனால, இப்படித்தான் இருக்கும். சார் அருமையான எக்ஸாம்பிள். சோ அப்போ அவங்க அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும், அவரை முகத்தை மூடவும், அவரை குட்டவும், ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். சோ அப்போ அந்த இரண்டாம் கட்ட விசாரணை இங்க முடிவுக்கு வரும். சோ இது வரைக்கும் குற்றம் இல்ல, ஆனா இப்போ யூதர்களுடைய சட்டத்திட்டத்தின்படி அவங்களுக்கு ஒரு குற்றம் கண்டுபிடிச்சாச்சு. இவர் தன்னை அதாவது தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லிட்டார், இதுவே போதும் அவங்கள அவர் மேல குற்றம் சுமத்துறதுக்கு, நமக்கு ஒரு குற்றம் கிடைச்சிருச்சு என்று சொல்றாங்க. சோ இதே சமயத்துல கிட்டத்தட்ட இந்த மணி நேரத்துக்குள்ளேயே தவறு, இது 2 மணி வரைக்கும் நடக்குதுன்னா 2 மணிலிருந்து ஒரு 3 மணிக்குள்ளதான் பேதுரு அந்த மறுதளிக்கிறதே அங்க நடக்குது. கர்த்தர் இயேசுவை பின்னாடி இங்க வசனத்துல பாக்குறோம் இல்லைங்களா, அத்த வருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பத்தி கேட்கிறார். அங்க அவர் கர்த்தரேஸ்வர் அங்க மறுதளிக்கிறார். சோ அப்போ கர்த்தரேஸ்வரி அவர் மறுதளிக்கிற சம்பவம் கூட அங்கே நடக்குது. பட் அதுக்குள்ள நம்ம டீப்பா போக வேண்டாம், அது நமக்கு சப்ஜெக்ட் வெளியா அங்க இருக்கு. ஆனா ஒரு சின்ன கேள்வி மாத்திரம் நம்ம கேட்கல, பேதுரு கர்த்தரேஸ்வரி மறுதளிச்சது ஏன் பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கணும்? சகோதர சகோதரிகளே, ஏன் இது பைபிள்ல நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கணும்? ஒரு எச்சரிப்பு, தேவனுடைய ஜனங்களுக்குள்ள இப்படியும் பலவீனம் இருக்கும். ஆனா இந்த பலவீனம் நம்ம இதுக்குள்ள விழுகவே கூடாது. மற்றவங்களை மறுதளிக்கிறது, மற்றவங்களை காட்டி கொடுக்கிறது, ஆனா இந்த ஒரு வகுப்பார் இருப்பாங்க. ஆனா இந்த பதிவாகி இருக்கிறது அவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை, இது ஒரு வார்னிங். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில காட்டி கொடுக்கறது, மறுதளிக்கிறது ஒரு ஒரு பலவீனம் உருவாகும். பட் அது கூடாது. சோ இந்த ஒரு காரணத்துக்காக அது அங்க பதிவாகி இருப்பதை நாம அங்க பார்க்கிறோம். சோ இப்போ காய்பா கிட்ட அந்த விசாரணை முடிஞ்சிட்டு இந்த மத ரீதியான விசாரணையின் 3ம் கட்ட விசாரணைக்கு அங்க அவரை அதிகாலையில அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கூட்டிட்டு போறாங்க. இதுதான் அந்த 3ம் கட்ட விசாரணை. இது நடக்கும் போது கிட்டத்தட்ட காலையில 4 மணி ஆயிடுச்சு, காலையில விடியற்கால 4 மணி. சோ அவங்களுடைய கணக்குப்படி அன்னையிலிருந்து அந்த மணி நேரத்துல இருந்து ஆலோசனை சங்கம் சட்டப்படி செயல்படலாம். சோ அதுக்கு அது அனுமதி அங்க இருக்கு. 4 மணிக்கு தான் ஆலோசனை சங்கம் கூடுறதுன்னா கூடலாம், 4 மணிலிருந்து கூடலாம். சோ அப்போ 4 மணி ஆகும் பொழுது இந்த 3ம் கட்ட விசாரணை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நடக்குது. இது லூக்கா 22:66 இருந்து நம்ம அங்க வாசிக்கலாம். விடியற் காலமான போது, when it has come, it has become the daybreak. Daybreak சொல்லும் போது அந்த விடியற் காலம் 4 மணி. சோ அது அவங்க முறைப்படி அந்த டைம் வந்துட்டு சட்டப்படி அந்த ஆலோசனை சங்கம் செயல்படக்கூடிய ஒரு டைம். சோ அப்போ இப்போ ஆலோசனை சங்கம் நடத்துற அந்த விசாரணை நியாயமான விசாரணை, சட்டப்படியான விசாரணை. ஆனா இதுக்கு முந்தின விசாரணை சட்டத்துக்கு விரோதமான விசாரணை. ஆனா அந்த விசாரணை செய்யும் போதுதான் கர்த்தரே என்ன சொல்றார், நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா? அவருக்கு என்ன சொன்னார் கர்த்தர் இயேசு? ஆம், நான் அவர்தான். சட்டத்துக்கு விரோதமா விசாரணை நடந்த போது அவங்க கேட்ட கேள்விக்கு தெள்ள தெளிவான பதில் கர்த்தர் இயேசு அங்க கொடுக்கிறார். ஆனா இப்போ சட்டப்படியா ஒரு விசாரணை நடக்க போகுது, லீகலா ஒண்ணு நடக்குது. ஆனா அங்க பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். சோ அதே கேள்விதான் கேட்கிறாங்க. அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறு உத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். பாத்தீங்களா? சோ முதல்ல கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னார், நீங்க தேவனுடைய குமாரனா? ஆம், நான் அவர் தான். ஆனா இப்ப அதே கேள்வி தான், புரியுதுங்களா நம்ம சொல்றது? ரகசியமா கூட்டம் எல்லாம் போட்டு இவர் வாயிலிருந்தே ஒரு குற்றம் வர வச்சுட்டு சந்தோஷமாயிட்டாங்க. இது வச்சே இவர் என்ன பண்ணிடலாம், கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நியாயமான முறையில எல்லாருக்கும் முன்னாடி ஆலோசனை சங்கம் கூப்பிட்டு அதே குற்றத்தை அவர் வாயிலிருந்து வர வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ண போது இப்ப இவங்களுடைய பதில் என்ன ஆகுது? மாறு. இவர் சில கேள்விகள் தான் கேட்கிறார். ஆமா நான் தான், சிம்பிளா அப்படி சொல்லவே இல்லை. ஆனா அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, நான் கேட்டாலும் நீங்க எனக்கு என்ன பண்ண மாட்டீங்க, பதில் சொல்ல மாட்டீங்க, என்னை விடுதலையும் பண்ண மாட்டீங்க. சோ அப்போ அவங்களுடைய அந்த குலநெறித்தனத்தை அவர் அங்க வெளிப்படுத்துறார். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர் தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவது என்ன, நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். சோ ஆனா கடைசியில கர்த்தர் இயேசு அந்த சூழ்நிலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கு அங்க சொல்றார், ஆமா நான் அவர் தான். சோ அப்போ அவங்க அந்த நியாயமான அந்த விசாரணையிலையும் அவர் மேல அந்த குற்றமாக அந்த அவருடைய அந்த வார்த்தைகளை எடுக்கிறாங்க. அதாவது அவர் தம்மை தேவனுடைய குமாரன் என்று அங்கு சொல்லிட்டார். சோ இதுதான் அந்த மூன்றாம் கட்ட விசாரணை, மத ரீதியான விசாரணை. சோ முதல்ல அண்ணாவின் இடத்துல, நெக்ஸ்ட் காய்பாவின் இடத்துல, அப்புறம் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக, இதெல்லாம் வச்சுட்டு இந்த மூன்று விசாரணை எதுக்கு தான் வைக்கிறாங்கன்னா, அவர் மேல என்ன பண்ணணும், இப்போ ஒரு குற்றம் சுமத்தணும். ஏன்னா அந்த குற்றத்தின் அடிப்படையில தான் அவருக்கு மரண தண்டனை அங்க வாங்கி கொடுத்து தங்களுடைய எண்ணத்தை அவங்க நிறைவேற்ற முடியும். சோ அப்ப அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தர் இயேசுவ அப்போ கவர்னரா இருந்த பிலாத்தினுடைய கையில போய் கொண்டு போய் ஒப்பு கொடுத்து அந்த குற்றத்தின் அடிப்படையில் அவருக்கு தண்டனை அங்க வாங்கி கொடுக்கும். சோ இப்போ அந்த ரெண்டாவது விதமான விசாரணை ஆரம்பிக்குது, பொது விசாரணை, சிவில் ட்ரையல். அதாவது பொதுவா ஜனங்களுடைய அதிகாரிகளான பிலாத்து ஏரோதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விசாரணைகள் ஆரம்பிக்கும். சோ அதுல முதல் கட்டமா அவங்க யார்கிட்ட கூட்டிட்டு போறாங்க என்று பார்க்கும் பொழுது, வசனம் நம்ம வாசிக்கலாம், மார்க்ல 15 முன்னாம் வசனத்துல, பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கூட்டிக் கொண்டு போய் பிலாத்துவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். சோ அப்போ இங்க ஆலோசனை சங்கத்திட்ட அவர் சொல்லி ஒத்துக்கொண்ட பின்பு அவரை பிடிச்சிட்டு கொண்டு போய் பிலாத்துவின் இடத்துல அங்க கொண்டு போறாங்க. சோ அப்போ இங்க தான் அந்த சிவில் ட்ரையல் ஃபேஸ் 1 அங்க நடக்குது. அதாவது பொது விசாரணையினுடைய கட்டம் 1 பிலாத்துக்கு முன்பாக அந்த நியாய தீர்ப்பு சங்கத்துக்கு முன்னால அங்க நடக்குது. டைம் கிட்டத்தட்ட காலையில 5 ஆயிடுது. காலையில 5 இங்க போறது வசனம் நாம் எங்க வாசிக்கலாம்னா, யோவான்ல 18:28-38 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 28 என்று சொல்லும் போது, அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்திலே வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். சோ அப்போ பிலாத்து கிட்ட கூட்டிட்டு போறாங்க, காலையில 5 ஆயிடுத்து. ஆனா பிலாத்துனுடைய அரண்மனைக்குள்ள இவங்க போகல. காரணம், அது ஒரு நியாயம் விசாரிக்கிற இடம், அது அவங்களுடைய முறைமைப்படி அங்க போகிறது வந்து தீட்டு. ஆனா யூதர்கள் இன்னும் பஸ்கா அனுசரிக்கல. ஏன்னா யூதர்கள் வந்து பஸ்கா எப்ப அனுசரிப்பாங்கன்னா 15 சாயங்காலத்தை அவங்க அனுசரிச்சாங்க. சோ 14 தான் நியாயம் அனுசரிக்கணும், பட் அவங்க அனுசரிக்கிட்டு 15 அனுசரிச்சாங்க. சோ அன்னைக்கு சாயந்தரம் தான் அவங்க அனுசரிப்பாங்க. சோ அதுக்கு முன்னாடி இவங்க தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டா பஸ்காவை அனுசரிக்க முடியாது, அதனால அவங்க உள்ள போகல. சோ அப்ப என்ன ஆயிடுச்சு, பிலாத்து வெளியே வர வேண்டியிருந்துச்சு அவங்க கிட்ட. சோ பிலாத் அவங்க கிட்ட வந்துட்டு கேள்வி கேட்கிறார், இந்த மனுஷன் மேல என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். சோ இப்ப பாருங்க பதில், வித்தியாசமான பதில். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். வித்தியாசம் தெரியுதுங்களா, இங்க ஏதாவது வித்தியாசம் பாருங்க. இந்த 3 விசாரணை இதுக்கு முன்னாடி செஞ்சாங்க, செஞ்சுட்டு அவர் மேல என்ன குற்றம் சுமத்தினாங்க, இவர் தேவனுடைய, அதுக்குதான் ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ பிலாத் கேக்குறாரு, இவன் மேல என்ன குற்றம் சுமத்துறீங்க, இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னாங்களா. இங்க எல்லாம் நாம யோசிக்கணும், ஏன்னா சொல்லல. ஏன்னா இந்த குற்றத்தை எடுத்துட்டு பிலாத்து கிட்ட போனா பிலாத்து டென்ஷன் தான். அவர் யாருடைய குமார்னு தன்னை என்ன சொன்னா எனக்கு என்னப்பா, ஏன்னா ரோம சட்ட முறைமையின்படி இது ஒரு குற்றமே இல்லை. சூழ்நிலை பாருங்க, இங்க இங்க வந்துட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சு கர்த்தர் இயேசு சோதனைக்குள்ள இருந்தார், அதை விட சோதனையா இருக்கீங்க இருக்கு. சோ ஏன்னா இவங்க நிரூபிக்கணும், குற்றமே இல்லாதவர் ஒரு குற்றவாளியா நிரூபிக்கணும்னா இவங்க அதுக்கு என்ன பண்ணணும், தங்களுடைய மூளைய அடிமட்டத்துக்கு கொண்டு போய் தங்களுடைய மோசமான காரியங்கள் எல்லாத்தையும் நடப்பிக்கணும். அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் நம்புற ஒரு குற்றத்தை ரோம சட்டத்தின்படி குற்றமா அங்க ரோம அதிகாரி என்ன பண்ண மாட்டார், அனுமதிக்க மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். சோ அதனால்தான் கேட்கும் போது இவங்க இன்டைரக்டா பதில் சொல்றாங்க, இவன் தான் குற்றவாளி. என்ன குற்றம் இவர் மேல, அவங்க பதில் பாருங்க, இவர் குற்றவாளியா இருந்தனால்தான் உங்ககிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கோம், இல்லாட்டி நாங்க என்ன பண்ணிருக்க மாட்டோம். இவர் குற்றவாளினா இவர் என்ன செஞ்சிருப்பா, குற்றம் செஞ்சிருப்பா, அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். ஆனா பிலாத்து கேள்வி அதுதான், அவர் என்ன குற்றம் செஞ்சிட்டார். சோ இவங்க இந்த மாதிரி அப்படியே மறைச்சு மொழுகி பேசும் போதே பிலாத்துக்கு தெரிஞ்சிச்சு இவர் மேல ஒரு நியாயமான குற்றம் ஒண்ணுமே இல்ல. பிலாத்துக்கு அதுக்கு முன்னாடி நல்லா இன்ஃபார்ம் ஆயிட்டோம், ஏன்னா அவங்க மனைவி கூட சொல்லிட்டாங்க அந்த மனுஷனுக்கு எதுவுமே செய்யாதீங்க, கஷ்டம், ஒரு கஷ்டமான கனவு நான் கண்டெடுக்கிறேன், மனுஷன் நீங்க எதுவுமே பண்ணாது. அது மாத்திரம் இல்ல, பிலாத்துக்கு கத்திரேச பத்தி தெரியும், அவரு கூட ஸ்பை வச்சுட்டு கத்திரேச எல்லாம் பண்றாரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோ அவர் உண்மையிலேயே கலகம் பண்றாரா இல்ல அவர் என்னதான் பண்றாரு, அதெல்லாம் பிலாத்துக்கு நல்ல சர்டிபிகேட்டா வந்துருக்கு, கத்திரேச பத்தி அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். சோ அப்போ பிலாத்து அங்க கேட்கும் போது அவங்க சொல்ற பதில் பிலாத்துக்கு அங்க திருப்தி இல்ல, பிலாத் தெரியும் இவங்க வந்துட்டு அநியாயமா அவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. சோ அப்போ பிலாத் அவங்ககிட்ட அப்படி கேட்கும் போது அவங்க அப்படி சொல்றாங்க. சோ அப்போ அவர் சொல்றது பாக்கலாம் நாமோ. அப்பொழுது பிலாத் அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின் கூடிய நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை. பாருங்க ரொம்ப சிம்பிள் அந்த சம்பாஷணை நம்ம புரிஞ்சிட்டோம்னா, என்ன குற்றம் இவர் மேல நீங்க சுமத்தி இருக்கிறீங்க, அவர் குற்றம் செஞ்சிருக்கிறார் இல்லாட்டி உங்ககிட்ட நாங்க வந்து ஒப்பு கொடுத்துருக்க மாட்டோம். அப்படியா, அப்ப நீங்களே போய் என்ன பண்ணுங்க உங்களுடைய சட்டத்தின்படி அவர் என்ன பண்ணுங்க, குற்றம் செஞ்சிருக்காருன்னு சொல்றீங்களா, ஏன்டையா கொண்டு வந்தீங்க, நீங்களே போய் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன போல் தான் சொல்றாங்க. இல்ல எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்லைன்னா அதிகாரம் இருக்கு, ஏன்னா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டேவன் என்ன பண்ணாங்க கல் வச்சு அடிச்சு கொண்டாங்க, அதிகாரம் இருக்கு. பட் என்னன்னா அவங்க இந்த பாஸ் ஓவர் அங்க அட்டன் பண்ணணும் ஒரு காரணம், ஒரு காரணம். ஆனா மிகப்பெரிய காரணம் என்னன்னா கர்த்தர் இயேசுனுடைய மரணத்துக்கு ரோம அதிகாரி காரிய காரணமா இருந்தா ஜனங்கள்னால இவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த விஷயத்துல தாங்கள் வந்து அந்த பழி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பயம், ஏன்னா ஜனங்கள் கர்த்தர் இயேசுக்கு பின்னாடி எப்படி இருந்தாங்கிறது ரொம்ப தெளிவு அவங்களுக்கு. எப்படியாவது பிலாத்தை வச்சுட்டு இந்த காரியத்தை செஞ்சோம்னா நமக்கு பிரச்சனையே இல்ல, ஒருவேளை நம்மளா இறங்கிட்டோம்னா அது ரொம்ப பிரச்சனை. அதனால தான் பிலாத்து கிட்டே அவங்க கொண்டு வந்து அங்க விடுத்துப்பாங்க. சோ அப்படி சொல்லும் பொழுது பிலாத் அவங்களுக்கு அங்க சொல்றாரு பாருங்க. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். பாருங்க இது சம்பந்தமே இல்லாம ஒரு கேள்வி யார் கேட்கிறார், பிலாத் கேட்கிறார். என்ன கேட்கிறார், நீங்க யூதருடைய யூதருடைய ராஜா கர்த்தர் இயேசு. இந்த இந்த பாயிண்ட் இப்பதான் உருவாகு, இப்பதான் உருவாகு. யார் யாருக்கு மத்தியில நடக்கிற சம்பாஷணை இல்லனா கர்த்தர் இயேசுக்கும் பிலாத்துக்கும் வர்ற சம்பாஷணையில முத முதல்ல இந்த ஐடியா வெளிவர். நீங்க யூதருடைய ராஜாவா கேட்கும் போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பாருங்க என்ன கேட்கிறார், பாருங்க அவர் சும்மா யதார்த்தமா கேட்கிறார், நீங்க யூதருடைய ராஜாவா கிறிஸ்டின் கேட்கிறார். இன்ஸ்பிரேஷன்ல பேசுறீங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து நீங்க பேச கேக்குறீங்களா? ஒண்ணு பிலாத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு, கர்த்தர் இயேசு என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, என்னதான் விரும்புறாரு, இவருக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க அவர் கஷ்டம் சொல்றாரு. பாருங்க பிலாத்து பிரதி, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியன் முன்ன என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் உலகத்திற்கு உரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதல்ல என்றார். பாருங்க சோ கிறிஸ்ட் அந்த ட்ரூத் தான் சொல்றார், நான் ராஜா தான், ஆனா என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதில்ல, நான் ராஜான் தான் பேசிட்டு இருக்கிறேன், ஆனா உங்க பாஷையில் இல்ல, நான் ஸ்பிரிச்சுவல் பத்தி பேசிட்டு இருக்கேன், என் ராஜ்யம் நீ நினைக்கிற இந்த பூமிக்குரிய ராஜ்யம் இல்ல, அப்படின்னா நான் நீ நினைக்கிற மாதிரி பூமிக்குரிய ராஜாயா நான் சொல்லல, ஆனா நான் ராஜா தான், ஆனா நான் ராவிக்குரிய ராஜ்யம் பத்தி பேசிருக்கேன், அந்த ராஜ்யம் அதுக்குதான் ராஜ்யம். இந்த ட்ரூத்தும் சொல்ற, நான் எந்த ஆங்கிள் சொல்றேன் நீ எந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கிற. ஆனா பிலாத் என்ன கேக்குற, நீ யூதருடைய, ஏன்னா யூதருடைய ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து ரோம சட்டத்தின்படி என்னது ஒரு குற்றம், ஏன்னா யூதர்களுக்கு இப்ப யார் ராஜா, ராயன். யூதர்களுக்கு நான் ராஜான்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டதா சொல்லும்னா அப்போ அந்த ராயனுக்கு விரோதமா இவர் என்ன பண்ணிடுக்கிறார், கலகம் பண்ணிடுக்கிறாருன்னு சொல்லி அந்த சட்டத்தின்படி அவர் என்ன பண்ணிடலாம், கொலை செஞ்சிடலாம். அதுக்குதான் இந்த கேள்வி. ஆனா கிறிஸ்து கிளியரா சொல்றாங்க, ராஜா தான், நீங்க நினைக்கிற ராஜா நான் வேற மாதிரியான ராஜா. அங்க சொல்லும் போது அங்க அவர் கேட்கிறாரு பாருங்க, அப்பொழுது பிலாத் அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். பாருங்க இதெல்லாம் அந்த சாட்ச், இந்த வார்த்தைகள் தான் கர்த்தர் இயேசு அங்க பேச வேண்டியதா இருந்துச்சு. தேவனுடைய குமாரனா நான் அவர் தான், நீங்க ராஜாவா நான் ராஜா தான், என்ன மாதிரியான ட்ரூத். ஆனா பேசுற ட்ரூத் அவருக்கு மாத்திரம் தான் புரியும். இன்னைக்கு நமக்கு அங்க புரிஞ்சிட்டு இருக்கு, ஆனா அங்கிருந்தவங்களுக்கு அது வேற ஆங்கிள் அவங்க பாக்குறாங்க. சோ நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களுக்கு அது குற்றமா இருக்கும், யூத ரோம சட்டத்தின்படி இவங்களுக்கு இது குற்றமா இருக்கும். ஆனா அது குற்றமே சத்தியம் எதுவோ அதுவே இங்க கத்திர விஷயத்துல என்ன இருக்குது, அவர் மேல சாட்டப்பட்ட குற்றமாயிடும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய லெசன் அங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேற எதுவும் கத்திர ஏசுகிட்ட அவங்க அங்க பின் பாயிண்ட் பண்ண முடியல, குற்றம் சாட்ட முடியல, வேற எதுலயும் சாட்ட முடியல. அவர் பேசின அந்த சத்தியத்துல தான், அந்த சத்தியத்தை அவங்க புரிஞ்சுக்காம இருந்ததுனால அதையவே அவங்க குற்றமா சாட்ட வேண்டிய சூழ்நிலை அங்க உருவாது. சோ அப்போ கர்த்தர் இயேசு எந்த அளவுக்கு பரிசுத்தம் குற்றமற்றவர்கள் அங்க தெளிவாகிறத நம்ம அங்க பாக்குறோம். சோ அப்போ அப்படி சொல்லும் போது அங்க பிலாத் அவரை அங்க விட்டுடுறார். விட்டுடுறாருன்னு எப்படின்னா அவரு பயப்பட்டுடுறாரு, ஏன்னா இவர் சொல்லுகிற விதம் சொல்லுகிற பாணி எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கர்த்தர் இயேசு யார்தான், ஒரு ராஜ்யம். என்ன மாதிரி அதிகாரத்துல சொல்லிடுங்க நமக்கு எல்லாம் தெரியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நீங்க யூதருடைய ராஜாவா, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். எவ்வளவு கம்பீரமா சொல்லிடுக்கணும் அந்த வார்த்தை சொல்லும் போது பிலாத் ரிப்பல் ஆயிருக்கும், அப்படியே ஷாக் ஆயிருக்கும். எப்படி அந்த தோட்டத்துல நீங்க யார பார்க்க வந்தீங்க, நஸ்ரேன் ஆகிய இயேசுவே நான் தான், அப்படியே விழுந்துட்டாங்க. ஏன்னா அந்த பவர் இருக்கு அவருக்குள்ள, பர்சனலா இருப்பார், ஒரு பரிபூர்ண மனுஷன், அந்த ஒரு பவர் இருக்கு அவர்கிட்ட. நினைச்சாருன்னா என்ன வேணா பண்ணலாம், அப்படியே இருந்திருக்கணும். ஆனா பிலாத் அதெல்லாம் பாக்குறாரு கண்ணு முன். சோ அப்ப பாத்துட்டு தான் இவருக்கு சிக்கல் ஆயிடுச்சு, இவருக்கு மனசே இல்ல கத்ரேசுவ அங்க மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்குற. சோ இப்ப என்ன பண்றாருன்னா எப்படியாவது இருந்து தப்பணும், நழுவணும். முதல் கட்ட விசாரணை ஆயிடுச்சு, பொதுவான விசாரணைல முதல் கட்ட எப்படியாவது நழுவணும். இது நடந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல சில பேர் பேசிக்கிறாங்க கத்ரேசுவை பத்தி. எங்க இருக்குன்னா அது வசனம் லூக்கா 23 அதிகாரத்துல அங்க இருக்கு. லூக்கா 23 அஞ்சாம் வசனத்திலிருந்து நாம் வாசிச்சோம்னா, அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவின் இடத்தில் அவரை அனுப்பினான். சோ அப்போ ஜனங்கள் கிரைஸ்ட் பத்தி பேசுகிறாங்க, அவர் ஒரு கலிலேயன். உனக்கு அங்க பிலாத்துக்கு முகம் பிரகாசம் ஆயிடுச்சு, சான்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த கேஸ்ல இருந்து அவர் என்ன பண்ணிடலாம், தன்னை வந்து குற்றமற்றவரா காமிச்சுக்கலாம். சோ இவர் கலிலேயனா, ஆமா இவர் கலிலேயா தான். ஐயோ அப்ப நீங்க அவரை நம்பிக்கிட்ட கொண்டு போவேன், ஏன்னா கலிலேயாக்கு யார் கவர்னர், அவர் ஏறது, இவர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்க அவர்கிட்ட கூட்டிட்டு போயிடும். சோ அப்போ எப்படியாவது நலிவிடுமோ அந்த விஷயத்துல. கர்த்தர் இயேசு விஷயம் டச் பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப பயம். சோ நீங்க அவர்கிட்டயே கூட்டிட்டு போறீங்க, ஏன்னா அவர் அந்த ஊர் கவர்னர், இவர் இந்த ஊர் கவர்னர். ஏன்னா அப்போ ஏரோது வேற அந்த பஸ்கா நிமித்தம் எருசலேம் வரைக்குமே வந்திருக்காரு, பக்கத்துல தான் இருக்காரு, பக்கத்து பில்டிங்ல தான் ஏரோது கூட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிறார். நீங்க அவர்கிட்டயே நீங்க கூட்டிட்டு போயிடுங்க, என்கிட்ட வேற. உடனே இப்போ ரெண்டாவது கட்டமாவது, அதாவது அந்த பொது விசாரணையில ரெண்டாவது கட்டம், கர்த்தர் இயேசுவ பிலாத்து கிட்ட இருந்துட்டு அங்க ஏரோது இடத்துல கூட்டிட்டு போறாங்க. சோ அப்போ ஏரோது இடத்துல கூட்டிட்டு போகும்போது அங்க நமக்கு விசேஷம் ஒண்ணும் இல்ல. அங்க நம்ம பாக்குறோம் ஒரு சின்ன விஷயம் நடக்குது. லூக்கால 23 அதிகாரமே 8-12 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது நமக்கு அங்க தெரியுது. ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாட்களாய் ஒரு ராஜாவுடைய ஆசை நம்ம அங்க பார்த்தோம்னா அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. சோ அவருக்கு என்னன்னா இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார், அவர் நிறைய மிராக்கிள் செஞ்சிருக்கிறார், அதெல்லாம் அவரை பார்த்தா அவர்கிட்ட கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்திருக்கிறார். அந்தபடி அவரை கண்ட போது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இந்த சோதனையை ரொம்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். கர்த்தர் இயேசுக்கு நியாயமா அவர் கேள்வி கேட்கணும் கூட ஒரு தகுதி இருக்கணும். சோ பிலாத்து கூட ரொம்ப ஜெனுவனா நடந்தார், அவர்கிட்ட ஜெனுவன் பதில் சொன்னார், நீங்க ராஜாவா, நீங்க சொல்றபடி நான் ராஜா. அந்த ட்ரீட்மெண்ட் கூட ஒரு லெவலுக்கு இருந்துச்சு பிலாத்தினுடைய ட்ரீட்மெண்ட். பயந்து நடுங்கிட்டு தான் விசாரிச்சுட்டு வந்திருக்கணும் பிலாத், அப்படி பயம் வந்துருக்கணும். உள்ளுக்குள்ள வெளியுமானா காமிச்சிருக்க மாட்டார், தான் ஒரு கவர்னர், ஆனா உள்ளுக்குள்ள ஃபுல் பயம். அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, இல்ல நீங்க யார்கிட்ட கூட்டிட்டு போயிடுங்க, ஏறவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, அவருடைய ஏறி. அந்த பயம் அங்க இருக்கு. கிரைஸ்ட் பாக்குறா, இவர் உணர்ந்திருக்கிற விஷயம். ஆனா இவர் சின்ன பிள்ளை, யார் ஏரோ மேஜிக் செய்வார் நிறைய. நம்ம என்ன பண்ணலாம், மேஜிக் அங்க பாக்கலாம். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல இந்த சம்பவம் தானே இவருக்கு வருதுங்களா, இந்த கத்திரேச கொண்டு வந்து நிறுத்தும் போது சும்மா விளாண்டுகிட்டு இருந்துட்டு வந்துட்டு கிண்டலா கேள்வி கேட்பாரு. நல்லா நினைச்சுப்பாங்க, தேவனுடைய குமாரன் யாருக்கு முன்னாடி நிக்க வேண்டிய சூழ்நிலைன்னா, ஒரு சாதாரண மனுஷனுக்குரிய ஒரு ஒரு பக்குவம் கூட இல்லாத மாதிரியான ஒரு மனுஷன், என்னென்னமோ வினாவின்கிறான். என்னென்ன வினாவுனா நமக்கு தெரியல. அங்க என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினா. நீங்க நிறைய அப்பமெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களாமே, கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி தான் சொல்லு, நீங்க அப்படி பண்ணீங்களாமே, நீங்க இப்படி பண்ணீங்களாமே, எனக்காக செஞ்சு கொடுங்க, அப்படி பண்ணுங்க. எவ்வளவு சீரியஸான சூழ்நிலை. கத்திரேசு ஒரு வார்த்தை பேசு, அங்க பேசணுங்கிற அவசியமே இல்ல. அந்த பதிலுக்கு கூட யார் தகுதி இல்லாதவர். ஏரோ தகு ரொம்ப சைலன்ட் கத்திரேசு. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான். நமக்கு சோதனைகள் தகுதியே இல்லாதவர்களிடத்துல கூட இருந்து வரும். உலகத்துல இருந்து ஞானமய இல்லாத சுத்தம் இல்லாத ஜனங்கள் கிட்ட இருந்து கூட. பட் நாம தேவன் அங்க சோதிக்கிறார். சோ அப்போ அங்க நாம் கடைபிடிக்க வேண்டிய அருமையான முறை சொல்றார், சைலண்ட், எதுவுமே அங்க பேசல. பிரதான ஆசாரியர் மேதப்பாருக்கும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டேன் என்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவின் இடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவினால் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதர் ஆனார்கள். சோ அப்போ இந்த இரண்டாவது விசாரணை ரொம்ப சுருக்கமா முடியுது. சோ போனார், கேட்டார், அமைதியா இருந்தார், அவரை அடிச்சு பரியாசம் பண்ணி அவமானம் பண்ணி மறுபடியும் அங்கே பிலாத் கிட்டயே அங்க அனுப்பிச்சு விடுறாங்க. அதோட முடியுது. கத்திரேசு அங்க எதுவுமே அங்க பேசல. சோ அவசியம் இல்ல, அங்க ஒன்னும் பிரயோஜனமா நடக்க போறது அங்க இல்ல. அங்க அவர் அமைதியா இருந்தா போதும், அங்க வேஸ்ட் ஆகுற டைம் என்ன ஆகும், சுருக்கமான. ஏன்னா ஏற்கனவே இந்த பிலாத் கிட்ட வரும்போது டைம் 5 மணி ஆயிடுச்சு, காலையில 5 மணி, 9 மணிக்கு இவர் என்ன ஆகணும், சிலுவையில அறையப்படும். இன்னும் 4 மணி நேரத்துக்குள்ள காரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு முடியணும். சோ இங்க போய் ஏறது கிட்ட ஏறது கேக்குற அந்த சின்ன சின்ன கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா என்ன ஆயிட்டு இருக்காது. அங்க தேவனுடைய திட்டம் அங்க கரெக்டா வர்றதுக்கு அங்க சரியில்லை. இசைவான காரியங்கள் அங்க நடக்கு. சோ பெஸ்ட் என்னன்னா, இந்த ஒண்ணும் தெரியாத விட்டு சைலண்டா இருக்கும். அவர் அனுப்பிச்சு விட்டுவார் அவ்வளவுதான். ஏதோ சில அவமானங்கள் நிந்தைகள் மாத்திரம் அவர் மேல வரும், அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு உடனே நெக்ஸ்ட் காரியமாவுன்னா இப்ப எங்கதான் போகணும், நெக்ஸ்ட் பிலாத் கிட்ட. சோ பிலாத் கிட்ட அங்க வரார். இங்க அந்த கடைசியான விசாரணை அங்க நடக்குதே, டைம் கிட்டத்தட்ட காலையில 6 மணி அங்க ஆயிடும். அதாவது பிலாத் கிட்டயே மறுபடியும் அவரை கொண்டு வந்து அங்க விடுறாங்க. சோ பிலாத் மறுபடியும் கர்த்தர் இயேசு தன் கிட்ட வருவதை அங்க பார்க்கிறார். சோ அப்படி பார்க்கும் பொழுது, சோ அவர் மேல அந்த குற்றம், அவர் யூதருடைய ராஜா என்று சொன்னதையே அங்க சுமத்தப்படுவது நம்ம பாக்குறோம். சோ அப்போ பிலாத் சில விஷயங்கள் பேசுறார். கடைசியாக அது எங்க பாக்குறோம்னா, யோவான்ல 19:1 நாம வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிறுசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் மேல் என்ன குற்றம் உறுதியா சுமத்தப்பட்டுச்சு, அவர் தன்னை யூதருடைய ராஜா என்று அங்க சொல்லிக் கொண்டார். அதுதான் குற்றம். சோ அதனால அந்த குற்றத்தின் அடிப்படையில் அவர் அங்க கிண்டல் பண்றது நம்ம அங்க பார்க்கிறோம். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும் படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். சோ அப்போ இந்த பகுதி நடக்கும் பொழுது நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன பாக்குறோம்னா, இந்த சம்பவத்துல பிலாத்து கிறிஸ்துவை, அதாவது இயேசுவை கிட்டத்தட்ட 6 முறை இந்த வார்த்தையை சொல்றார். இவரிடத்துல எந்த குற்றத்தையும் நான் காணல. ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் யாரோ இருந்துட்டு போட்டோம், பிலாத்து நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, கர்த்தர் இயேசுவுக்கு சாதகமானவரா பாதகமானவரா, எதுவும் தேவையில்லை. பட் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, 6 முறை என்ன சொல்றார், இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் பார்க்கல, இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல. என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க வருது தேவன் கொடுக்கிறார் பாருங்க, தன் குமாரன் பத்தி, அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில். உண்மையிலே பிலாத்துக்கு அவர்கிட்ட எந்த குற்றமும் பார்க்கல. பிலாத்துக்கு நேரமாக கர்த்தர் இயேசு மேல மரியாதை பயம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. அவர் விஷயத்தில் நான் எதுவுமே செஞ்சிடக்கூடாத சூழ்நிலை தான் உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா கிளியர் அவருக்கு பிக்சர் கர்த்தர் இயேசு பத்தி, பட் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. சோ அப்போ அவரை அங்க அடிச்சு கொஞ்சம் துன்புறுத்தி நான் அனுப்பிச்சிடலாங்கிற மாதிரி, சரி இவர் மட்டும் நான் எந்த குற்றமும் பார்க்கல, வர்ணத்துக்கு ஏதுவா, அதனால நான் அவர் என்ன பண்றேன், அடிச்சுட்டு கொண்டு போய் விட்டுறாங்க. கூப்பிடுறார். அப்ப நம்ம அங்க வாசிங்க, இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். இங்கிலீஷ்ல இது ரொம்ப முக்கியமான வார்த்தையா பிரதர் ரசல் கன்சிடர் பண்ணி இது கீழே ஆர்டிகல், பிஹோல் தி மேன், அவ்வளவு தான். இதோ இந்த மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க. இவரையா நீங்க வந்து குற்றம் சாட்டிருக்கிறீங்க, இவரையா நீங்க கொலை செய்ய சொல்லி என்கிட்ட கூட்டு பாருங்க. இந்த மனுஷனை, எப்பேற்பட்ட மனுஷன், அதுதான் சொல்றார். எக்கி ஹோமோ, கிரீக்ல எக்கி ஹோமோ, பிஹோல் தி மேன், இதோ இந்த மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷன், தேவனுடைய குமாரன் போலவே தான் இருக்கிறார், ஒரு ராஜா போலவே தான் இருக்கிறார். இவர் மேலயா நீங்க பொய் குற்றம் சுமத்தி இவரா சிலுவையில் அறையா சொல்றீங்க. அந்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான பெயிண்டிங் நீங்க பாத்துருவீங்க. கர்த்தர் இயேசு அப்படி முள் மூடி சூட்டிட்டு அந்த சிவப்பங்கத்தை அமைதியா நிப்பா, பிலாத் அவரை பார்த்து ஒரு கை காமிச்சிட்டு ஒரு மேல உப்பரிகள் நின்றுட்டு நீங்க பாத்துருக்கலாம். ஜனங்கள்கிட்ட இப்படி பேசிட்டு இருப்பார் இல்லைங்களா. இந்த வசனம், இந்த வார்த்தை, பிஹோல் தி மேன், பாருங்க எப்பேற்பட்ட மனுஷன், இவரா உங்களுக்கு விரோதி, இவரையா சில்வையில அறையணும். சோ அப்படி கேக்குறார். அப்புறம் நம்ம வசனங்கள் வாசிச்சோம்னா, பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்ட போது சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே அவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரத்யுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். சோ அப்போ பிலாத்து சொல்றார், இல்ல இவருக்கு, இவர்கிட்ட நான் எந்த குற்றமும் நான் பார்க்கல, அவரை மரண தண்டனத்துக்கு அனுமதிக்கிற அளவுக்கு நான் எந்த குற்றமும் பார்க்கல. திருப்பி பிலாத் சொன்ன உடனே, இப்போ யூதர்கள் அவங்க அவர்கிட்ட குற்றமா உணர்ந்தத பிலாத் கிட்ட சொல்றாங்க. எந்த நோக்கில சொல்றாங்கன்னா, ஒருவேளை இதையும் சொல்லும் பொழுது அவர் என்ன ஆயிடுவார், உண்மையிலேயே கோபம் ஆயிட்டு கர்த்தர் இயேசுவ சிலுவையில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின்படி இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, குற்றம் செஞ்சிருக்கிறார். என்ன குற்றம்னா, இவர் தன்னை என்ன சொல்லிருக்கிறார், தேவனுடைய குமாரன் சொல்லிருக்கிறார். மறுபடியும் ஒரு ஒரு குற்றம் அடுக்கி அடுக்கி பார்க்கலாம். அதனால பிலாத் என்ன பண்ணுவார், உடனே கோபமாயிட்டு அவரை சிலுவையில போட்டுலாம் சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஆனா இது சொன்ன உடனே பிலாத் என்ன ஆனார்னா, அடுத்த வசனம் பாருங்க, பிலாத் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து, பாருங்க இந்த வார்த்தை சொன்னா காரியம் நடந்துரும் நினைச்சிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த இவர் தன்னை தேவனுடைய குமார் என்று சொன்னான்னு கேட்ட உடனே பிலாத்துக்கு இப்ப என்ன எக்ஸ்ட்ராவா இன்னும் பயந்துட்டார். பயந்துட்டு அவர் என்ன செஞ்சார் பாருங்க, அவர் அங்க மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். சூழ்நிலையை நம்ம கவனிப்போம். இதுவரைக்கும் ராஜா அப்படின்னா பேர், இவர் தேவனுடைய குமாரன் வேற சொல்லிட்டார், சிலுவையில போடுங்க, தேவனுடைய குமார்னா அப்படியே பயந்துட்ட உடனே கத்திர இயேசு சீக்கிரம், நீங்க யார், எங்க இருந்து வந்தீங்க, அந்த அந்த பயம் அவருக்குள்ள வருது, சீரியஸ்னஸ் வருது. பயந்துட்டார், ரொம்ப பயந்துட்டார். பார்த்தா அப்படித்தான் தெரியுது, பார்த்தா கண்டிப்பா அவர் யார் தான், தேவனுடைய குமாரன் தான். அவருடைய ரியாக்ஷன்ஸ், அவருடைய பேச்சுகள், அவருடைய பார்வை, அவருடைய அந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கு. இப்போ அவருக்குள்ள ஏற்கனவே அந்த ஃபீலிங் வந்திருக்கணும், இப்ப இந்த வார்த்தை மேல என்ன பண்ணுது, கன்ஃபார்ம் பண்ணு. அதான் கேக்குறேன், நீங்க யார், உண்மையிலேயே நீங்க யார், எங்க இருந்து வந்தீங்க. அவர் சொல்றது பாருங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா, என்ன கேக்குறாருன்னா, நீங்க உண்மையிலேயே நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, ஏன் பேச மாட்டீங்க, நீங்க கொஞ்சம் ஒத்துழைங்க, நான் உங்களை என்ன பண்ண நினைக்கிறேன், உங்களை காப்பாத்துறதுக்கு நான் நினைக்கிறேன். நீங்க யாரு என்னங்கிற விஷயம் சொன்னாக்கா என்னால் உங்களை என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். நான் உங்களை காப்பாத்திருக்கோம், சிலுவையில் அறைக்கும் எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. இது ஏன் நீங்க புரிஞ்சுக்கல, ஏன் நீங்க பேச மாட்டீங்க, பேச மாட்டீங்களே, நீங்க யார் கேட்கும் போதா கத்திரேஸ்வரர், இல்லப்பா பரலோகத்திலிருந்து உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதுதான் நீங்க செய்யணும். ஆனா இங்க கத்திரேசு பிலாத் கிட்ட ஒண்ணு பார்த்தா, இப்ப டைம் 6 மணி ஆயிடும், இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள இந்த இந்த கேஸ் இன்னும் முற்று பெறல, இந்த விசாரணை இன்னும் முற்று பெறல, விசாரணை முற்று பெறணும். அவர் மேல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு குற்றம் சுமத்தப்படணும், அதன் அடிப்படையில ஒரு ஒரு நியாய தீர்ப்பு வெளியாகணும். அந்த நியாய தீர்ப்பு உடனே 3 மணி நேரத்துக்குள்ள நிறைவேறணும். இது கிரைஸ்ட் மைண்ட்ல இருக்குது. ஆனா பிலாத்துக்கு இங்க என்ன இருக்குன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு விரோதமா பிலாத் மைண்ட்ல ஃபுல் பயந்து இருக்கிறார். கர்த்தர் இயேசு மேல ரொம்ப பயம் ஆயிருக்கிறாரு, மரியாதையா இருக்கிறார். நினைச்சு முடிஞ்ச அளவுக்கு அவரை காப்பாத்தணும்னு தான் நினைச்சிருக்காரு. இப்ப கர்த்தர் இயேசு கிளியரா அவரை புரிஞ்சிட்டாரு, பிலாத் இப்படியே இருந்தா காரியம் நடக்காது. ஏன்னா பிலாத்து கர்த்தர் இயேசுவை கொல்ற பழி தன் மேல வந்துடக்கூடாது. கர்த்தர் இயேசு தேவனுடைய குமாரனா இருக்கலாம், அவர் ஒரு உண்மையிலேயே ஒரு ராஜாவா இருக்கலாம்ங்கிற உணர்வுக்குள் வந்துட்டார். வந்துட்டனால இவரை எது செஞ்சாலும் தனக்கு என்ன ஆபத்துங்கிறது உணர்ந்துட்டு. ஏன்னா தன்னுடைய மனைவி மூலம் கூட சில வார்த்தைகள் வந்திருக்கு. சோ இப்ப கர்த்தர் இயேசு எது செய்யறதுக்குமே இவருக்கு என்ன இல்ல, தைரியம் இல்ல. ஏன்னா தான் தப்பு பண்ணிடுவோமோன்ட்டு அவர் அங்க நினைச்சிட்டு இருக்கிறார். இது கர்த்தர் இயேசு ரீட் பண்ணிடுறாரு, மைண்ட்ல ரீட் பண்ணிட்டு தான் அடுத்த அந்த வசனம் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான வசனம் இது. பிலாத்து பிலாத்து கிட்ட கிரைஸ்ட் வந்து அங்க சொல்றாரு, சீக்கிரம் கேச மிடிச்சு விடுங்க, தேவ சித்தத்தின்படி நான் 3 மணி நேரத்துல சிலுவையில் அறைய போடணும். சோ இப்போ பிலாத்துக்கு தேவையான ஒரு என்கரேஜ்மெண்ட் இந்த ரீதியில, இது நிறைவேறக்கூடிய ரீதியில சில வார்த்தைகள் கர்த்தர் இயேசு பிலாத்துக்கு பேசணும். அதுதான் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இயேசு பிரதியுத்தரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது, ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவனுக்கு அதிக பாவம். இதுதான் கர்த்தர் இயேசு அப்படியே பின்னால நைஸா சொல்றாரு. என்னன்னா பிலாத்து தன் கர்த்தர் இயேசுவை கொலை பண்ணிட்டா அந்த பாவம் அந்த பழி அதெல்லாம் தன் மேல வந்துடும் பயந்துட்டு இந்த வேலைகள் செய்யறதுக்கு அவர் தயங்கிட்டு இருக்கும் போல கர்த்தர் இயேசு கிளியரா பார்த்து நைஸா சொல்றாரு, இல்ல என்னைய உன்னிடத்துல ஒப்பு கொடுத்தவனுக்கு தான் என்ன இருக்கு அதிகம் அப்படின்னு என்ன சொல்றனா, பிலா பயப்படாதீங்க, ப்ரொசீட் பண்ணுங்க, நீங்க தொடர்ந்து நீங்க என்ன காரியம் செய்யணுமோ நீங்க செய்யுங்க. ஏன்னா என்னை கொல்ற பழி யார் மேல் வராது, உங்க மேல் வராது. என்னை உங்களிடத்துல யார் ஒப்பு கொடுத்தானோ அவங்க மேல்தான் உங்க பழிவோம். இது வந்து கர்த்தர் இயேசு அவர் அப்படியே டைரக்ட் பண்றாரு, செய்யுங்க செய்யுங்க நீங்க. ஆனா எல்லாம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது, சீக்கிரம் செய்யப்பா டைம் ஆச்சு எல்லாம் சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டு ரகசியமா கர்த்தர் இயேசுங்க அதை முன்னின்று நடத்துறோம். சோ அப்படி சொல்லும் பொழுது பிலாத்து, ஆனா பிலாத்து என்ன சொல்றாரு பாருங்க, அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான் பாருங்க. அது முதல் அவரை இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு கர்த்தர் இயேசு என்ன பண்ணணும், விடுதலை பண்றதுக்கு தான் அவர் முயற்சிச்சுட்டான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் காட்சிகள் எல்லாம் அவருக்கு கிளியர், அவரு அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை. அவருக்கு ஒரு வினோதமான மனுஷன், அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் யாரும் பார்த்ததே இல்லை. அதான் அந்த வார்த்தை, இதோ இந்த மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷன் இவர், அவரை பாருங்க சொல்றாரு. சோ அப்போ அவருக்கு இன்னும் மனசு வரல. ஆனா தேவன் அதை எப்படி ஓவர் ரூல் பண்றார், தேவன் எப்படி அதைய மேற்கொண்டு தம் சித்தத்துக்கு ஏதாவது வழி நடத்துறாருன்னா யூதர்கள் அங்க பாக்குறோம். யூதர்கள் என்ன சொல்றாங்க அவரை, அது முதல் யூதர்கள் அவரை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா வென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். சோ இந்த வார்த்தைகளை பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்னும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்னும் சொல்லப்பட்ட இடத்தில் நியாயசனத்தின் மேல் உட்கார்ந்தான். சோ பிலாத்து இந்த விஷயத்துக்கு எப்ப முற்றுப்புள்ளி வச்சார் அப்படின்னா, கர்த்தர் இயேசு விஷயத்துல பிலாத்துவ யூதர்கள் ஒரு விஷயம் எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்றாங்க, அவரை பயமுறுத்திட்டாங்க. இவரை மாத்திரம் நீங்க சிலுவையில போடலைனா ஏரோதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய இவருக்கு நீங்க என்ன பண்றீங்க, சிநேகிதனா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறீங்க. ராயன் ராயன் மன்னிக்கணும், ராயனுக்கு விரோதமா இருக்கிற இவருக்கு நீங்க சிநேகிதனா இருக்கிறதுக்கு முயற்சித்தீங்க என்றும், அதன் மூலம் நீங்க யாருக்கு விரோதியா இருக்க முயற்சித்து இருக்கிறீங்க, ராயனுக்கே விரோதமா இருக்கிறதுக்கு முயற்சித்திருக்கீங்க என்றும் நாங்க உங்க மேல நாங்க குற்றம் சொல்லுவோம். சோ இதுதான் பிலாத்துக்கு அப்படியே ஷாக். இது வரைக்கும் கர்த்தர் இயேசு விஷயத்துல அவரை காப்பாத்துறக்கு பாதுகாக்கிறதுக்கே சிந்தையில இருந்தவருக்கு இப்ப அதைய விட்டுட்டு விலகிடலாம், கையாவது கழுவிட்டு போயிடலாம். இந்த முடிவுக்கு ஏன் வந்தாருன்னா, கடைசியில அவருடைய அந்த சிங்காசனத்துக்கே ஒரு பயமுறுத்துதல் யூத ஜனங்கள் செஞ்சாங்க. ஏன்னா ராயன் சொல்லும் பொழுது அவர் தான் இவருக்கு ஹெட். யாருக்கு? ராயன் வந்து சக்கரவர்த்தி, ரோம சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி. இவர் அதுல ஒரு ஜாப்ல இருக்கிறார், ஒரு கவர்னர், அவ்வளவுதான். ஏற்கனவே இவருடைய பிரச்சனைகள் ரொம்ப, இவர் ஏன் இவ்வளவு தயங்கினார்னாவே, இந்த பிரச்சனை இந்த சூழ்நிலை ஒரு பிரச்சனையா வெடிச்சதுன்னா எருசலேம்ல அன்னைக்கு கூடியிருக்கிற கூட்டத்துக்கு அந்த பிரச்சனைய கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பிலாத்து கிட்ட சேவகர்கள் இல்ல. சோ அப்போ சட்ட ஒழுங்க காப்பாத்துறதுக்கு தவறினதாக சொல்லிட்டு ஏற்கனவே இவருடைய இவர் மேல ராயனுக்கு நிறைய கோபம் எல்லாம் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில. சோ அப்போ ஏற்கனவே தன் மேல நிறைய குற்றங்கள், தன் ராயன் அதிருப்தியா இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு கலகம் உண்டாயிடுச்சுன்னா அதையே தன்னால் கட்டுப்படுத்தவே முடியாது. அப்புறம் அது மறுபடியும் தன்னுடைய அதிகாரத்துக்கு பிரச்சனையா வந்துடும், தன்னுடைய ஸ்தானத்துக்கு பிரச்சனையா வந்துடும், எப்படியாவது இதை சுமூகம் முடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இப்போ யூதர்கள் என்ன டைரக்டா வேணா பிளாக்மெயில் பண்றாங்க, நீங்க மாத்திரம் இது செய்யாட்டி நீங்க ராயனுக்கே விரோதமா இருக்கிறதா நாங்க என்ன பண்ணிடுவோம், நாங்க சொல்லிடுவாங்க பொழுது இதுக்கு மேல பிலாத் அங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா இது வரைக்கும் எதை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் இந்த முயற்சி பண்ணாரோ, ஒரு வகையில இப்ப அதுக்கே ஆபத்து வருது என்று சொல்ல போகுது. அவர் அங்க அந்த விசாரணையிலிருந்து விலகிறார், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் கைகளை கழுவிட்டு கர்த்தரேசு அவங்க கிட்டயே அங்க ஒப்பு கொடுக்கிறார். சோ அதற்கப்புறம் கர்த்தரேசு பாருங்க, இது 6 மணிக்கு நடக்குது. அவரு 9 காலையில 9 மணிக்கு அவர் அங்க சிலுவையில அங்க அறையப்பட்டது நமக்கு அங்க தெரியும். மார்க்ல வசனம் வாசிக்கிறோம், 15:25 அவர் 3 மணி வேளையில சிலுவையில அறையப்பட்டார். அதாவது அவங்க கணக்குப்படி காலையில 9 மணி. வசனம் வாசிங்க. அது சகோதரிகளே, அந்த கிறிஸ்து கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி இரவினுடைய அனுபவங்கள். அந்த 6 முறை அவர் அங்க விசாரிக்கப்படுறார். 3 முறை முதல் தலைவர்களால, 3 முறை அங்க அந்த அதிகாரிகள்னால. சோ இந்த 6 சோதனைகள் அவர் கடந்து போக வேண்டியதா இருந்துச்சு, கடந்து போனார். இதுக்கு மத்தியில தான் அவருடைய அந்த உச்சக்கட்ட சோதனைகள் அங்க போச்சு, அலைக்கழிக்கப்பட்டார். எத்தனையோ கிலோமீட்டர் அங்கே இங்கே இங்கே அங்க அவரு நடந்துட்டு, ஆனா அதற்கு மத்தியில் அவர் செய்த அந்த சாட்சிகள், கொடுத்த சாட்சிகள் நமக்கு விசேஷமானவை. சோ இது இன்னைக்கு அவருடைய லைஃப்ல நடந்த அந்த சம்பவத்தை நாம் அங்க பார்க்கிறோம். சோ அதுலயே நமக்கு சில உணர்த்துதல்கள் நமக்கு அங்க இருக்கு. ஆனா நம்ம அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது பாருங்க, இப்போ இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். சோ இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நம்முடைய நாட்கள்ல ஒரு நிஜம் இருக்கும். சோ கர்த்தரேசு இப்ப எங்க கடைசி கால அங்கங்கள். சோ கர்த்தரேசு அவரு சீஷர்கள்னால மறுதளிக்கப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார். சீஷர்கள் எல்லாரையும் இவரை விட்டு ஓடுறாங்க, கைது பண்ணப்படுறார். அண்ணா, காய்பா, ஆலோசனை சங்கம், பிலாத்து, ஏரோது, பிலாத்து. சோ இங்க எல்லாம் அநியாயமான முறையில அவருக்கு நடத்தக்கூடிய சோதனைகள் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில கடைசி கால அங்கங்களுக்கு கூட சில காரியங்கள் அங்க உணர்த்தும். சோ அதை நம்ம அடுத்த முறை நாம் சந்திக்கும் பொழுது நாம் பார்க்கலாம். தேவன் தாமே பொறுமையோடு கேட்டு நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.